அணைச்சிட்டு சித்த கழிச்சு வேணாம் போடவா. அணைச்சிட்டு சித்த கழிச்சு வேணாம். நம்ம கூப்பிடுற ஏழு பத்தாயிரத்து
அரியன் சுவாமி இருக்கியா?
எஸ்
கனெக்ஷன் வந்துருக்கு, நீங்க ஆரம்பிச்சுக்கலாம்.
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம தரதீருக பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மோ ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோகீஸ்வர குருபதையோரர்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் வம்சயே தேசிகேந்திரம். என்னுயிருதந்தளித்த பரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனி நாதன் இன்னமுத திருமகள் என்றிவரை முன்னிட்டையும் பெருமான் திருபடிகளடைகின்றேனே. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யராயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் கமப்யனபதிம் வந்தே கருணாவருணாலயம் ருஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வ்யக்திமுபாகதம் திஷந்து மே தேவ சதாத்வதீயா தயாதரங்காநுசரா கடாட்சா ஸ்ரோத்ரேஷு பும்சாமுதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரிதகாமதேனும் உபவீதிரமோத்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்யபலம் த்ரிதண்டஹஸ்தம் ஶரணாகதசார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். பூமன் மாது புருந்தி யமார்வன் புகழ் மலிந்த பாமன் மாறன் நடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்னவந்த விராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழா நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. எம்பெருமானாருடைய திவ்ய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆச்சாரியரை அனுபவிக்கும் பிரகாரம் ஆச்சாரியருடைய திவ்ய சரித்திரத்தை அனுபவிப்பது, ஆச்சாரியருடைய திவ்ய அவதார விசேஷத்தை அனுபவிக்கிறது, ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர்கள் அவருடைய ஆச்சாரிய சம்பந்தங்கள் ஏற்பட்டதும் ஆச்சாரிய அனுகிரகங்கள் ஏற்பட்டதுமான வைபவத்தை அனுபவிப்பது, அப்பேற்பட்ட ஆச்சாரியருக்கு எம்பெருமான் விசேஷமாக மற்றவர்க்கெல்லாம் இல்லாத ஒரு வைபவத்தோடு தானே உகந்து உகந்து அனுகிரகிக்கும் பிரகாரங்கள், ஆச்சாரியருடைய திருநாம வைபவம், அதிலும் விசேஷமாக எம்பெருமானாருக்கு ஏற்பட்டதான இராமானுஷர் என்றும் யதிராசர் என்றும் உடையவர் என்றும் எம்பெருமானார் என்றும் ஸ்ரீபாஷ்யகாரர் என்றும் இப்படி விசேஷமான திருநாமங்கள் ஏற்பட்டதும் அந்த திருநாமங்களுடையதான அர்த்த விசேஷங்களும் மகிமைகளும் அதை எப்படி அனுபவிக்கிறது, எம்பெருமானாருக்கு ஆச்சாரியர்கள் ஏற்பட்ட ஆச்சாரியர்கள் கிடைத்த அல்லது ஆச்சாரியர்களை தேடி எம்பெருமானார்தான் அர்த்த விசேஷங்களை கிரகிச்சதான அந்த சரித்திரமும் விசாரமானபடி இருந்ததனாலே அதையும் சில நாள் அனுபவித்தோம். எம்பெருமானாரை பெருமாள் உகந்தது என்று பார்த்தபோது பல எம்பெருமான்கள் ஸ்ரீபாஷ்யக்காரரிடத்திலே மிகவும் ஈடுபட்ட பிரகாரங்களையும் நாம் அனுபவிச்சோம். எம்பெருமானாருடைய திவ்ய பிரபாவத்தை இப்படி பல பிரகாரங்களிலே அனுபவித்து வரும்போது இன்னும் பல பிரகாரங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரரை அனுபவிக்கும்படியாக உள்ளது. எம்பெருமானார் அவருடையதான திவ்ய ஸ்ரீசூக்தி வைபவம் அபாரமானது. சுவாமி தேசிகனுக்கு எம்பெருமானாருடைய திவ்ய ஸ்ரீசூக்தி மிகவும் ரொம்ப மகிமை பொருந்தியதாக, சகல சில க்ஷேமங்களையும் தரக்கூடியதாகவும், சகல வேதாந்தத்தையும் அப்படியே தன்னுள் அடைக்கிறதாகவும், சாட்சாத்து இன்னொரு எம்பெருமானே என்று சொல்லும்படியான ஒரு வைபவத்தை உடையது பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி என்பதாக ஸ்ரீ சுவாமி தேசிகனுக்கு மிகவும் ஈடுபாடு. சாமே அதை அருளை செய்யும் போது யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வஹாமி சரணாம் புஜம் பிரணதி சாலினா மௌலினா. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை யார் ஹிருதயத்திலே தாங்குகிறாளோ, ஹிருதயத்திலே தரிக்கக்கூடிய அவர்களுடையதான திருவடிகளை எல்லாம் என்னுடைய வணங்கின தலையினாலே நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி மகான்களுடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் இருந்தால்தான், எம்பெருமான் மகான்களுடைய ஹிருதயத்திலே வசிப்பதாலே அப்பேற்பட்ட மகான்களுடைய திருவடியெல்லாம் தலையினாலே வணங்க தகுந்ததாகிறதோ, அதே போல பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை மனதிலே தரிப்பவர்களுடைய திருவடியெல்லாம் எனக்கு வணங்க தகுந்ததாயிருக்கிறது. ஆனா அதே பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை விரோதிச்சிருப்பவர்கள் அத்தனை பேர் தலையிலையும் நான் எனது இடது காலை தூக்கி வைத்து நசுக்கிறேன் என்பதாக அவ்வளவு கம்பீரமாக சாதிக்கிறார். பிரணதிசாலினா மௌலினா யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வஹாமி சரணாம் புஜம் பிரணதிசாலினா மௌலினா தன்யமத துர்மதஜ்வலிதேதாம் வாதினாம் சிரஸ்வ நிஹிதம் மயா பதமதட்சிணம் லக்ஷியதாம். பாருங்கோ, என் இடது கால தூக்கி அவ தலையில வச்சு நசுக்கிறேன், பாருங்கோ அவள என்பதா சாதிக்கிறார். அப்படி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திய தெரிஞ்சின்றாலே நமக்கு அபாரமான ஒரு மகிமை வருவதும், ஒரு காம்பீரியம் வருவதும், இதரர்களாலே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்த்தி வருவதையும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியிலே ஈடுபடுவது என்பது ரொம்ப விஸ்தாரமான வைபவம். அது ஆச்சாரியர்களுடைய திருநாமத்தை சொல்வது, அந்த திருநாமத்தை விளக்கும் அந்த சங்கிரக தனியன் என்பதாக சொல்லுவோம், வாக்கிய தனியன் என்பதாக சொல்லுவோம். இப்பொழுது நம்முடைய ஆச்சாரியர் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் எழுந்தருளி இருக்கிறார். அவரை நாம் அனுசந்தானம் பண்ணும்போது ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ என்று பக்தியோட ஒரு சின்ன வாக்கியத்தினாலே நமஸ்கரிப்பது போல, அதையே தனியனை அனுபவிச்சு விஸ்தாரமாக கொஞ்சம் அனுபவிக்கிறது. ஆக இப்படி ஆச்சாரியரை அனுபவிக்கும் போது தனியன் அனுபவம் என்பதும் உண்டு. ஆச்சாரியருடைய திருமேனி வைபவம் என்பது அதி விலட்சணமானது. திருநாமம் ஏற்ற முடியது, அதை அனுபவிக்கிறது. சரித்திரத்தை ஏற்ற முடியது, அதை அனுபவிக்கிறது. திவ்ய ஸ்ரீசூக்தங்களை அனுபவிப்பது, அது ஏற்ற முடியது. தனியன் வைபவம் என்பதாக ஏற்றமுடையாக அதை அனுபவிக்கிறது. இப்படி ஆச்சாரியருடைய திருமேனி வைபவத்தை அனுபவிப்பது என்பது ரொம்பவும் முக்கியமானது, விசேஷமானது. ஸ்ரீபாஷ்யக்காரருடையதான அர்ச்சா திருமேனிகளை ஆங்காங்கே நாம் அனுபவிச்சு அந்த அர்ச்சா திருமேனிகளுக்கு மகோத்சவங்களும் எல்லா பக்தர்களும் ஸ்ரீ வைஷ்ணவால் எல்லாரும் பண்ணிட்டு வரோம். அந்த திருமேனியானது எப்படி எப்படி சேவை சாதிச்சார் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்பதை சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தத்திலே சாதிக்கிறார் என்றதுதான் போன வாரம் உபன்யாசத்துல உபவீதினம் என்றதான ஸ்லோகத்தை எடுத்து நாம் அனுபவிச்சுட்டு வந்தோம். உபவீதினமூர்வபுன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தபாஹமீடே சிகயாசேகரிணோ பதிம் யதீனாம். பாஷ்யக்காரருடைய திருமேனி ரொம்ப தேஜோமயமாக இருப்பதாகவும், அது தேஜோமயமாக இருந்ததுனாலேயே பாஷ்யக்காரர் ஒரு தெய்வ சாநித்தியத்தோடு அப்படியே நடமாடுற பேசுற தெய்வமாக அக்காலத்திலே ரொம்ப அதிருஷ்டத்தினாலே பாஷ்யக்காரர் காலத்திலேயே அவதரிச்சு பாஷ்யக்காரரை சேவிச்சு மகான்கள் அனுபவிச்சிருக்கான். அதி கம்பீரமான திருமேனி. அப்படியே சாட்சாத்து எம்பெருமானே பீதகவாடையை களைந்து காஷாயத்தை தரிச்சுண்டு வந்தார்போன்றதான அப்பேற்பட்ட சாட்சாத் பரபிரம்மத்தையே உருவத்தோடே சேவிக்கிறா போல. பொதுவாக பிறந்த வாழ்லையே ஜனிச்ச வாழ்லையே பாரத தேசத்திலே பிறந்தவாள் ரொம்ப உசந்தவா. அதை சுகபிரமஷி சாதிக்கும் போது பாரத தேசத்திலே ஒரு ஜென்மா கிடைக்காதா, எதுக்குத்தான் நாம தேவலோகத்துல வந்து பிறந்தவோம் அப்படின்னு தேவர்கள் கூட ரொம்ப அந்த விஷயத்திலே கொஞ்சம் சோகத்தடையிறான்னு சாதிக்கிறார். எதுக்காகனா இங்கதான் பாரத தேசத்துலதான் விஷ்ணு பக்தி விஸ்தாரமா இருக்கு, தேவலோகத்திலே எல்லாம் ஒரே போக ரூபமா இருக்கு, எப்பவும் சதா என்டர்டைன்மெண்டா இருக்கு. அது மாதிரி என்டர்டைன்மெண்டா இருக்குச்சு, பகவான் நினைக்கிறது கூட அவகாசம் இல்லை. பகவான் நினைக்காத பொழுதெல்லாம் பாவமாத்தானே போறது. பாரத தேசத்துல அப்படி இல்லை, ரொம்ப சத்விஷயங்கள், விஷ்ணு பக்தி நடையாறது, வைஷ்ணவாள் நிறைய பேர் இருக்கா, பகவானுடைய கதைகளை பேசுறவா இருக்கா, இங்கேதான் யாக யஜ்யங்கள்லாம் நடக்கிறது. அதனால இந்த அஜனாப வருஷம்னு சொல்லும்படியான பாரத தேசத்துல ஒரு ஜென்மா கிடைச்சதுன்னா அதை விட வசதி இல்லை அப்படின்னு சொல்லுவா என்பதா சுகபிரம்ம ரிஷி சாதிக்கிற ஸ்ரீமத் பாகவதத்துல. அவ்வேறுபட்ட பாரத தேசத்திலையும் வசந்ததான சனாதன தர்மத்திலே பிறந்தாதான் அதிருஷ்டம் அது. வைதிக மதம்னும் சனாதன தர்மம் சொல்லும்படியான நம்முடைய இந்த பாரத தேசத்தினுடைய உசந்த பண்பாட்டை நாம் அதை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும்னா அந்த வைதிக மதத்துல பிறக்கணும். அப்பேற்பட்டவாள்லயும் உசந்தவாயார் அப்படின்னா மகர்ஷிகள் சொன்ன போலே பிராமணனா பிறக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்ப மகா புண்ணியம் பண்ணிருக்கணும். பிராமணா பாதத்தோ மேத்தியாக அப்படின்னு அவ திருவடியே ரொம்ப வசத்தி, அந்த திருவடி ஸ்பரிசத்தினாலேயே மகிமை. பிராமணனை பார்க்கறதே ரொம்ப மகா புண்ணியம், தரிசனமே விசேஷம். பசு பிராமணன் எல்லாரும் அப்படி தாங்கள் இருக்கிற இருப்பினாலேயே இடத்தையே சுத்தமாக்குறா, பார்வையினாலேயே உலகத்தை சுத்தமாக்குறா என்றெல்லாம் சொல்லி அப்படி ரொம்ப சாத்விகமான பிராமணர்களுக்கு பெருமையை சொல்லியிருக்கு. அதுலேயும் ஞான அனுஷ்டானம் வைராக்கியம் பகவத் பக்தி இத்தாலே வசந்தவா, ரொம்ப வசந்தவா. ஸ்ரீ வைஷ்ணவாள் எல்லாருக்காட்டிலும் பிரபஞ்சத்திலேயே வசந்தவா, பிரபஞ்சத்திலேயே ஸ்ரீ வைஷ்ணவர்களா வசந்தவாளா அப்படி வேதமே சொல்றது. சர்வேஸ்மை தேவா பலிமா வந்தி என்பதாக வைதிகர்களான பிராமணோத்தமர்களுக்கு தெய்வங்கள் கூட நமஸ்காரம் பண்றான்னு சொல்லிது. அந்த பிராமணர்கள்லயும் சன்னியாசாசிரமத்துல சுவீகரிச்சவா அந்த வர்ணத்தினாலே வசந்தவர்கள். சன்னியாச ஆக ஸ்ரீ வைஷ்ணவாள் வசந்தவா, ஸ்ரீ வைஷ்ணவாள்லயும் சன்னியாசிகள் ரொம்ப வசந்தவா. அந்த சன்னியாசிகளுடைய தரிசனமே ரொம்ப பவித்திரமாக பாரத தேசத்துல எப்பவும் சாஸ்திரங்களும் சொல்லி அதை மக்களும் பொதுவாகவே அதை தங்களோட சுவாவமா புரிஞ்சுட்டு இருக்கா. சன்னியாசிகள்னா ரொம்ப ஏத்தமுடையவான்னு. எந்த சன்னியாசிகளை காட்டிலும் வசந்தவர் ஸ்ரீபாஷ்யகாரர் யதிராஜர். அவருடைய தரிசனம் எப்படி இருந்தது, அவருடைய சேவை எப்படி இருக்கும் என்பதை தியானிப்பது சர்வோத்தமமானபடியினாலே, எல்லாத்த காட்டிலும் அதுதான் உத்தமமான தியானமானபடியினாலே சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யகாரர் எப்படி சேவை சாதிச்சார் என்றதை இந்த ஸ்லோகத்தினாலே சாதிச்சார். உபவீதினமோத்வபுன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். யதிகளுக்கெல்லாம் பதியாயிருந்தார் யதி ராஜர். எப்பேற்பட்ட யதிகளும் ஸ்ரீபாஷ்யகாரருக்கு ஒரு காலம் ஈடாக முடியாது. ராஜா என்பவன் எப்படி க்ஷேத்திரத்துக்கே தலைவனா இருப்பானோ அதே போல ஸ்ரீபாஷ்யகாரர் சர்வ யதிகளுக்கும் தலைவர் என்று சொல்ல வேணும். எதனால் என்றால் அப்பேற்பட்ட மகிமை ஸ்ரீபாஷ்யகாரருக்கு. ஸ்ரீபாஷ்யகாரருடைய அவதார விலட்சண்யத்தையும் அனுபவிச்சோம். எப்படி பல ஆழ்வார்களை சொல்லும் போது ஆழ்வார்கள் நித்திய சூரியர்களுடையதான ஒரு அவதாரம் என்று சொல்லி, சக்கரத்தாழ்வார் செங்காழ்வார் ஸ்ரீவத்சம் என்கிற மறு எம்பெருமானுடைய சாரங்கம் கத்தி கதை இப்படி பல நித்தியசூரிகள் ஆழ்வார்களாக அவதரிச்சாலும் அத்தனை அப்படி பல ஆழ்வார்கள் அவதரிச்ச அப்பேற்பட்ட நித்தியசூரிய அம்சமெல்லாம் ஸ்ரீபாஷ்யகாரரிடத்திலே நிறைஞ்சிருந்தது. அதைத்தான் சுவாமி தேசிகன் வவுரதே பஞ்சபி ஆயுதயிரு முராரே என்று எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு மூர்த்தியாக இன்னும் விஸ்வக்சேனரும் ஒரு மூர்த்தியாக, சாட்சாத் பெருமாளே ஒரு மூர்த்தியாக, இப்படி பல நித்தியசூரிகளும் எம்பெருமானும் சேர்ந்து அவதாரமானபடினாலே பாஷ்யக்காரருடையதான சேவை அதிகம்பீரமாயும் ரொம்ப பவித்திரமாயும் அப்படியே சாட்சாத் பரபிரம்மத்தையே நேரிலே கண்டு சேவிப்பதாயும் இருக்கும். அந்த சேவையைத்தான் தம்முடைய ஆச்சாரியர் சொல்ல சொல்ல கேட்டு அப்புள்ளாரிடத்திலே பாஷ்யக்காரர் இப்படி இருப்பார் இப்படி இருப்பார் என்று நம் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. கடாம்பியாச்சான் அந்தரங்கமாக ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு 80 வருஷத்துக்கு மேலாக கூடவே இருந்ததானபடினாலே அவர் அனுபவிச்சா போலே இன்னொருத்தர் பாஷ்யக்காரர் நெருக்கமாக அனுபவிச்சிருக்கவே முடியாதானபடினாலே பாஷ்யக்காரருடைய திவ்ய திருமேனியிலே ஈடுபடுவது என்பது நம் சம்பிரதாயத்துக்கு, அதுவும் மடப்பள்ளியாச்சான் சம்பிரதாயத்துக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் அது. அப்படி பாஷ்யக்காரரை அனுபவிச்ச மடப்பள்ளியாச்சான் அவருக்கு குள்ளு பேரரான ஸ்ரீ அப்புள்ளார் பாஷ்யக்காரரை தங்களுடைய பெரியவாள் சொல்வதை கேட்டு கேட்டு தான் சுவாமி தேசிகனுக்கு அதை உபதேசித்து வைத்திருக்க அதைத்தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். அப்படி பாஷ்யக்காரர் எப்படி இருப்பார்னா, உத்தமமான வைஷ்ணவமான சந்நியாசாசிரமத்தை சீகரிச்சுண்டு அதி விலக்ஷணமான தேஜோமயமாக சேவை சாதிப்பார். அந்த சேவையிலே நாம் அவசியமாக கவனிக்க வேண்டியது அந்த யதி தர்மத்தை கவனிக்கணும். எந்த ஸ்வரூபமானது எந்த மாதிரியான சேவை சாதிச்சா ரொம்ப வைதிகமாக இருக்கும் அந்த யதி சேவை என்பதையும் இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் அதை நிர்ணயித்து கொடுக்குறார். உபவீதினம் அப்படின்னு யதிகள் எல்லாத்தையும் விட்டவா, தேவ யஜ்ஞ பிதர் யஜ்ஞோபூத யஜ்ஞோ மனுஷ்ய யஜ்ஞோ பிரம்ம யஜ்ஞயத்யபி சமிதந்த தேவ யஜ்ஞ சந்திஷ்டதே என்றெல்லாம் வரிசையா தேவயஜம் பிதயஜம் பூதயஜம் மனுஷயஜம் பிரம்மயஜம் இப்படியாக யஜ்யங்கள்லாம் பிராமணாளுக்கு உண்டுன்னு சொல்லச்சே இந்த யஜ்யங்கள் எல்லாம் விட்டவா யதிகள். அதனாலே அவளுக்கு யஜ்ஞோபவீதம், யஜ்யங்களை விட்டவாளான் அப்படின்னாலே யஜ்ஞ உபவீதம் தேவையில்லை அப்படின்னு சங்கரர் மாத்வர் முதலானவாள்லாம் யஜ்ஞோபவீதத்தை விட்டுடுறா. யஜ்ஞோபவீதத்தை விடுவது பிராமணனுக்கு தகுமா என்பதே எந்த ஆசிரமத்திலேயும் அவன் பிரம்மச்சாரியா இருந்தாலும் கிரகஸ்தனா இருந்தாலும் வானப்பிரஸ்தனா இருந்தாலும் சன்னியாசியா இருந்தாலும் கூட விடத்தகாது என்பதை பாஷ்யக்காரர் தம்முடைய அனுஷ்டானத்தினாலே காட்டினார். இப்படி பல பிரமாணங்கள் யதி தர்மத்திலே அவசியமானது யஜ்ஞ உபவீதமும் என்பதை ஸ்ரீபாஷ்யக்காரர் அனுஷ்டிச்சு காட்டினார்னு இதில் குறிச்சு காட்டுறார் சுவாமி. யஜ்ஞ உபவீதம் இல்லைன்னா பிராமண லக்ஷணம் இல்லை, யஜ்ஞோபவீதம் ரொம்ப அவசியம். பெருமாள் கூட அவர் என்ன யாகம் பண்ணுறாரா யஜ்ஞம் பண்ணுறாரா, பெருமாளும் கூட யஜ்ஞோபவீதத்தோடு தான் சேவை சாதிக்கிறார் என்று அது நம்மாழ்வார் அனுசந்தானம் பண்ணுறார்னு போன வாரம் சொன்னேன். மின்னு நூலும் குண்டலமும் மார்வில் திருமருவும் அன்முபூணும் அன்குதோணும் வந்தெங்கும் நின்றுடுமேன்னு எம்பெருமானும் யஜ்ஞோபவீதத்தோடு சேவை சாதிக்கிறார். யஜ்ஞோபவீதம் என்பது வைதிக லக்ஷணமானபடினாலே நாம் வைதிகத்தை சார்ந்தவா என்றதான அந்த அந்த அழக பெருமாளும் தானும் அனுபவிச்சுண்டு யஜ்ஞோபவீதத்தோட சேவை சாதிக்கிறார் என்று அர்த்தம் சொல்றோம். அதுபோல வைதிகம்னாலே அதுல அவசியமாக எதிகளுக்கு யஜ்ஞோபவீதம் வேணும். அது எத்தனை யஜ்ஞோபவீதம் சாதிக்கணும், பிரம்மச்சாரி ஒரு உபவீதம் சாதிக்கிறார், கிரகத்தன் 2 உபவீதம் சாதிக்கிறார் என்றால் அதே போல வானப்பிரஸ்தன் 3 உபவீதம் சாதிக்கணும், எதிகளானால் 4 உபவீதம் சாதிக்கணும் என்று பரம வைஷ்ணவ மகர்ஷியான வைகானதர் தம்முடைய தர்மசூத்திரத்திலே சாதிச்சிருக்கார். அது 4 என்றால் 4வது சாதிக்கலாம் இல்லை 1வது சாதிக்கலாம்னு சாதிக்கிறாருங்க. அதனால அந்த 1 சாதிக்கிறதுன்றது லகுவா இருக்கிறபடினால அது ஒரு யஜ்ஞோபவீதத்தை சாதிக்கிறது எதிகளுடையதான தர்மம் என்று இதை விட்டா, அப்போ யஜ்ஞோபவீதத்தை விட்டா நாம வைதிகத்தையே விட்டுட்டோம்னு அர்த்தம் வந்து. ஆனால் எல்லா கர்மாக்களையும் விட்டோமே எதுக்கு யஜ்ஞோபவீதம் வேணும் அப்படின்னு சொன்னால், எல்லா கர்மாக்களையும் யதிகள் விட்டுடலை. எல்லா கர்மாக்களையும் விடுவது என்றால் அந்த வேதத்திலே சொன்னதான யாக கர்மாக்களை தான் விட்டாலே விடிய, அவள் அதுக்காக சந்தி சாவித்திரி காயத்ரி எல்லாம் விடணும்னா அது ரொம்ப தப்பு. அது அதையும் கூட விட்டுடலாம்னு தான் சில பேர் சொல்கிறார். ஆனால் அதை விடவே கூடாதுன்றது தான் வைஷ்ணவ ஆச்சாரம் வைஷ்ணவ சித்தாந்தம். இப்போ இதுக்குத்தான் பிரமாணங்கள் இருக்குது. யதிகளானவர்கள் சந்தியெல்லாம் விடக்கூடாது, காயத்ரியை அறவே விடக்கூடாது, பகவத் ஆராதனத்தை விடக்கூடாது. பகவத் ஆராதனத்தை யஜ்ஞோபவீதம் இல்லாமல் எப்படி செய்யலாம்? சாதாரணமாக வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மாக்களான இந்திரன் ஆராதிப்பது, சந்திரன் ஆராதிப்பது, இப்படி வாயு அக்னி ஆராதிப்பது, இப்படி சொல்லப்பட்ட யாக கர்மாக்களை மட்டும்தான் விட்டேன் ஒழிய எல்லா யாகங்களுக்கும் வசத்தியாக சொல்லப்பட்டதான பகவத் ஆராதனத்தை விடலையே. அதனாலே பகவத் ஆராதனமாகிற யாகத்தை செய்ய வேண்டி இருப்பதாலையும் நித்திய கர்மானுஷ்டானத்திலையும் எல்லா பிராமணர்களுக்கும் பொதுவாக சொல்லப்பட்டதான சந்தி தாவித்திரங்களை கட்டாயம் அவசியம் பண்ண வேணும் என்பதனாலையும் அக்னி காரியமாக யாகங்கள் இல்லைன்றது மாத்திரத்தினாலேயே யஜ்ஞோபவீதத்தை விடாம யஜ்ஞோபவீதம் சாத்திண்டு தான் இருக்கணும். அது ரொம்ப பவித்திரமானது. யஜ்ஞோபவீதமே சாட்சாத்து அதனுடைய பிரதிஷ்டா விசேஷத்தை கவனிச்சா அதுல சாட்சாத்து பெருமாளை தான் பிரதிஷ்ட பண்ணி யஜ்ஞோபவீதத்துக்கு தேவதை சாட்சாத் ஸ்ரீஹஸ்பதி ஆனப்படினாலே அந்த ஸ்ரீஹஸ்பதியை எம்பெருமானை பிரதிஷ்ட பண்ணி சாத்திக்கணும். அது சாத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. ரிஷிகள் எப்படி சன்னியாசிகளுக்கும் யஜ்ஞோபவீதத்தை சொல்லியிருக்கா, அதனாலே பூணல் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதாக வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஏதராஜர் தன்னுடைய அனுஷ்டானத்தினாலே காட்டினாராம். அது பூணல் இல்லாமல் இருந்தால் என்ன தப்பு பார்த்தான் தியானத்திலேயே மூழ்கி இருக்கணுமாச்சு. அதுக்கு அது சன்னியாசாசிரமத்துக்கு யோகாசிரமம்னு பேரானபடினால யோகத்தில் மூழ்கி தபஸ் அளவுக்கு போனவாளுக்கு தன் உடம்புல என்ன இருக்கும்னே தெரியாது. ஆனப்படினாலே உடம்புல பூணல் இருக்கா இல்லை வஸ்திரம் இருக்கான்னு கூட தெரியாது. ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணுச்சு அவளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் தன்னிலையே தன்னை தெரிஞ்சுக்க மாட்டாளே. அப்படி இருக்குச்சு அவளுக்கு பூணல் இருக்கா அப்படிங்கிறத மாத்திரம் பார்ப்பாளா அப்படின்னு சொன்னால் அப்படி தன்னிலையே தெரிஞ்சு கொள்ளாமல் போகிறதான சந்நியாசம் ஒன்று உண்டு, அது அவதூத சந்நியாசம்னு. அந்த அவதூத சந்நியாசத்திலே அவளுக்கு அன்ன ஆகாரங்கள்லாம் கூட தெரியாது. அப்படி யோகத்தில் மூழ்கி இருப்பா, அப்படி அன்ன ஆகாரம் தெரியாமல் தன்னுடைய வேஷ்டி கூட தெரியாமல் இருக்கிறவாளுக்கு வேணா பூணல் தேவையில்லை தான். அதனால் வேஷ்டி உடுத்திண்டு தன்னலை தெரிஞ்சுண்டு மான அவமானங்கள் எல்லாம் தெரிஞ்சவாளா சமுதாயத்திலே நடமாடிக்கொண்டு ஒரு கிரகத்திலே போய் பிக்ஷ வாங்கி கொண்டு பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு போய் நிக்கச்சே எப்படி நம் நிலையை நாம் தெரிஞ்சிருக்கோமோ, அப்போ எப்போ பசி தாகங்களை உணர்ந்திருக்கோமோ அப்போ அந்த சந்யாசாசிரமமானது அப்போ வேஷ்டியோடு இருக்கணும்னு சொன்னால் அந்த வேஷ்டி சன்னியாசிகளுக்குன்னு காஷாய ரூபமான அப்படின்னாலே காஷாயத்தோடு இருக்கிறவா கட்டாயம் புணலோடையும் தான் இருக்கணும். எல்லாத்தையும் மறந்து தன்னை மறந்து திக்கு தசை தெரியாமல் பிரம்மத்திலே மூழ்கி இருக்கிறவா அவதூத சன்னியாசிகளுக்கு தான் வேட்டி வேண்டாம், அதே போலே பூணலும் தெரியாது என்று சொல்லலாம். ஆனால் நான் அவதூத சன்னியாசி ஆயிட்டேன் அதனால் எனக்கு வேட்டி வேண்டாம் அப்படி அதே போலே பூணலும் வேண்டாம் அப்படின்னு வேணால் போகிறது வசதி தானே. அப்படி இருந்தால் என்ன என்னால் அது ரொம்ப தப்பு. ஏன்னா அவதூத சன்னியாச நிலைமை எல்லாருக்கும் வராது. அவதூத சன்னியாசி ஆயிட்டேன்னு வேட்டியும் பூனலையும் வேணா தூக்கி போடுறது ஒரு பெருமையாவான நம்ம நினைச்சு காட்டிக்கலாமே வழிய அப்பப்போ பசி தாகம்னு ஏற்பட்டு திருப்பியும் எப்படியாவது அந்த அன்ன ஆகாரத்துக்காக பிக்ஷைக்கு போக வேண்டி இருக்குமோ இல்லையோ. அப்போ பிக்ஷைக்காக வாழற காலம்தான் நிறையா இருக்குமே வழிய அவதூத நிலையிலே வாழறதுன்றது அநேகமாக சன்னியாசிகளுக்கு அது ஒரு ஒரு கௌரவத்துக்காக வேணா நாம் அப்படி இருந்து கொள்ளலாம்னு தோணலாமே வழிய இருக்க முடியாது. அதனால வாஷிகாரரும் அவதூத சந்நியாசத்தை அனுஷ்டிச்சுடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு போய் ஏமாந்து கடைசியில் வேட்டியை மாத்திரம் விட்டுட்டு அது உலகத்தில் சமுதாயத்திலே சஞ்சரிக்கிறதானது அது எல்லா விதத்துலேயும் இழப்பமானபடினால அப்படி அவதூத சந்நியாசத்தை பாவிச்சுண்டு இழப்பத்தை அடையிறது அது பாவமும் ஆகி போடுது. எந்த நிலையில இருந்து நாம் அனுஷ்டிக்கலையோ அந்த நிலையை சங்கல்பிச்சுண்டா விட்டு அதை அனுஷ்டிக்காம போனா பாவமானபடியினால அந்த பாவத்துக்கெல்லாம் வழி வைக்க கூடாது. அதனால வேஷ்டிய காஷாயத்தோட உபவீத்தத்தோட சஞ்சரிச்சுண்டு பகவத் சேவையை பண்ணிண்டு அதுவும் விசேஷமாக கலியுகத்திலே அர்ச்சாவதார சேவையை பண்ணிட்டு ஆலயங்களிலே சஞ்சரித்து கொண்டு சிஷியர்களுக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டுவதற்கு வேண்டியதான சதாச்சாரியராக இருக்கக்கூடிய பெயர்பட்ட வசந்த வைஷ்ணவ சந்நியாசமானது உபவீதத்தோடையும் காஷாயத்தோடையும் தான் இருக்கணும். இதுதான் உத்தமம், இதுதான் நம் நிலையிலே நாம் ஒழுங்காக நடந்து கொள்ளும் மார்க்கமானபடியினால உபவீதம் அவசியம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யகாரர் வைதிக சித்தாந்தத்துக்கு காட்டினார். இது எதனால இந்த உபவீதம்னு முதல்ல பாஷ்யகாரரை பத்தி சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன்னா, எதை விடவே கூடாதோ அத அத்வைத சன்னியாசிகள் மாது சன்னியாசிகள்லாம் விட்டுடுறா. அதாவது அந்த வைதிக லட்சணத்தையே முதல்ல இழந்துடுறா, அது ரொம்ப தப்பு. சன்னியாசிகளுக்கு உபவீதமும் வெளுப்பா இருக்கணும். அதே போல அவ திருதண்டத்துல சாத்திக்கிற ஜல பவித்திரம்னு ஒண்ணு உண்டு. ஜல பவித்திரம்னு சொல்றது அந்த வெள்ள கொடி, அது சன்னியாசிகளுடைய திருதண்டத்துல இருக்கிற அந்த துணி கொடி இருக்கு. அந்த துணி கொடி காஷாய கொடி கிடையாது, அது ஜல பவித்திரம்னு பேரு. அது வெளுப்பாதான் இருக்கணும். அது ஆண்டவன் சாதிக்கும் போது சாதிப்பார். ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குழந்த ஆண்டவன் சாதிக்கும் போது சன்னியாசிகளுக்கு மூணு வெளுப்பா இருக்கணும். அதுல ஒன்று வந்து பூணல், ரெண்டாவது திருதண்டத்தில் இருக்கிற ஜலபவித்ரம், மூணாவது பல்லு வெளுப்பா இருக்கணும்னு சாதிப்பார். அது பல்லு வெளுப்பா இருக்கணும்னா பூர்வாசிரமத்தில் வெத்தலை பாக்கு போட்டு பழக்கப்பட்டவாளா இருப்பா, இருக்கலாம் இருந்திருப்பா. பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் வெத்தலை பாக்கு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சில சன்னியாசிகள் ஓசப்படாமல் வெத்தலை பாக்கு போட்டுருப்பாளோ என்னவோ, அது ரொம்ப தப்பு. அது மாதிரி வெத்தலை பாக்கு போட்டால் பல்லு செவந்து போயிடுமோ இல்லையோ, அதை சொல்லிட்டே ஒரு பரிகாசமாக சொல்வார். அந்த பாஷண்டி சன்னியாசி கபட சன்னியாசிகள்னா எதை வேணால் சாப்பிட்டு விட்டு வெத்தலை பாக்கையும் போட்டுண்டு பல்லு செவந்து போயிடும், அதில் பல்லும் வெளுப்பாக இருக்கணும். அதாவது வெத்தலை பாக்கு சம்மந்தம் இல்லாதானே அது மாதிரி சுத்தியோடு இருக்கணும், பல்லு வெளுப்பாக இருக்கணும். பூணல் யஜ்ஞோபவீதம் வெளுப்பாக தான் இருக்கணும். ஜல பவித்திரம்னு அந்த திருதண்டத்தில் இருக்கிற அந்த கொடி இருக்கே அது வெளுப்பாக இருக்கணும்னு. அது எதுக்காக ஜல பவித்திரம்னு சொல்லியிருக்கான்னு வேணால் சொல்கிறேன். அதை பற்றி இங்கே ஸ்லோகத்தில் கிடையாது. சந்யாசஸ்வரூபத்தை தியானம் பண்ணிச்சே, இப்படி ஆச்சாரியால் தியானம் பண்ணும்போது திருதண்டத்தோடு தியானம் பண்ணுறதுன்றத மேற்கொண்டு இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். அப்போ அந்த திருதண்டத்தில் ஜல பவித்திரம்னு ஒன்று இருக்கும், அதுதான் அந்த கொடி. அது எதுக்காகனா அவ சன்னியாதிகளுக்கு அஹிம்சையே ரொம்ப முக்கிய தர்மமாக சொல்லியிருக்கோம் இல்லையோ, அவ திருதண்டத்தை பற்றி சொல்லிச்சே அந்த விஷயத்தை சொல்கிறேன். அந்த அஹிம்சையே முக்கிய விஷயமாக சொல்லியிருக்குச்சே, அவ தீர்த்தத்தை எடுத்து ஆச்சமனம் பண்ணுவா, அந்த மாதிரி தீர்த்தத்தை எடுத்து ஆச்சமனம் பண்ணிச்சே அந்த தீர்த்தத்துலேருந்து கூட இந்த ஜந்தும் அந்த கையில் வந்து அது வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலே, அதனாலே அந்த ஜலபவித்திரத்தினாலே வடிகட்டின தீர்த்தத்தை தான் அவள் உபயோகிப்பா. கமண்டலூலை வடிகட்டின்ட்டு தான் அந்த தீர்த்தத்தை உபயோகிக்கணும் அப்படின்றதுனால எந்த ஜந்தும் எதேச்சியாக கூட அந்த கமண்டலூலை வந்து அதுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வடிகட்டி எடுத்துக்கணுன்றதுனால ஜலபவித்திரம்னு அவளுக்கு அங்கே உண்டு. அதுவும் அந்த காலத்தில் எப்பவும் சன்னியாசிகள்லாம் நீர்நிலைகளிலே போய்த்தானே எல்லா அனுஷ்டானத்தையும் செஞ்சுட்டு இருந்தா, அதனால அவ எடுத்துக்கிற தீர்த்தத்துக்கு சுத்திக்காக அந்த ஜலபவித்திரத்தை வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தது. இப்படி அது திருதண்ட விஷயத்துல வருது. ஆனா இருந்தாலும் வெளுப்பா இருக்கணும்னு சொல்லச்சே இது மூணு வெளுப்பா இருக்கணும் என்பதாக திருக்குடம் நான் வந்து சாதிப்பார். யஜ்ஞோபவீதம் அவசியம் உண்டு, யஜ்ஞோபவீதத்தை சாதிக்கலன்னா அது வைதிகமே போயிடுறது இதை என்பதை ஆச்சாரியால் பல சூக்திகளினாலே அதை நிர்ணயிச்சிருக்கா. எதி தர்ம சமுச்சயம்னு ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிஷ்யராக மாறின யாதவ பிரகாஷர், முதல்ல பாஷ்யகாரருக்கு ஆச்சாரியராக இருந்து அதுக்கப்புறம் சிஷ்யராக மாறின யாதவ பிரகாஷர், என்ன வைஷ்ணவ சந்நியாசிகள் எப்படி இருக்கணும், சன்னியாசாசிரமத்திலேயே எந்த வைஷ்ணவ எந்த சன்னியாசாசிரமம் உசந்ததுன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசாசிரமமான இந்த திருதண்டி சந்யாசம்தான் உசந்தது அப்படிங்கிறத புஸ்தகமாகவே சாதிச்சிருக்கார். அதில் இந்த யதி தர்மங்கள் எல்லாத்தையும் நிர்ணயிச்சு காட்டியிருக்கார். பல ஸ்மிருதி ஸ்ருதிகள்லாம் கூட எடுத்து காட்டி நிர்ணயிச்சிருக்கார். அதனால உபவீதினம் யஜ்ஞோபவீதம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்றதை காட்டுறார் ஸ்ரீபாஷ்யகாரர்னு. அடுத்தது ஊர்த்வ புன்ரவந்தம் அப்படி சன்னியாசிகளுக்கெல்லாம் பொதுவான யஜ்ஞோபவீதத்தை முதல்ல சொன்னார். அதுலேயும் வசந்த வைஷ்ணவ சன்னியாசாசிரமம்னா அது திருவண்ணால அந்த சேவை ரொம்ப பவித்திரமானது, திருவண் ரொம்ப அவசியம் இட்டுக்கணும். அந்த புன்றவந்தம்னு சொல்லாமல் ஊர்த்வ புன்றவந்தம்னு சாதிச்சது நாம் இட்டுக்கிறதான அந்த மேல் நோக்கினதான திருமண் இருக்கே புன்றம், திருமண் புன்றம் அப்படின்னாலே நெத்தில இடும் அடையாளத்துக்கு புன்றம்னு பேர். அதில் தெரிய புன்றம் அப்படின்னு குறுக்கு இடுறது சாத்திக்கிறது அப்படிங்கிறது அந்த சைவாழ்வுகளானவா இன்னும் இப்போ இந்த சில காலத்தில் அத்வைதிகள் அவெல்லாம் குறுக்க பூசிக்கிறா பாருங்க, அது குறுக்க பூசிக்கிறது சரியில்லை, அது நெடுக்க தான் பூசிக்கணும். அப்படி நெடுக்க பூசிக்கிறது தான் முக்தி மார்க்கத்துக்கு வழி, முமுக்ஷுவா இருக்கிறவா அப்படித்தான் எட்டுக்கணும். ஏன்னா ஊர்துவம் என்பது மேலே, மேல் நோக்கி போகும் அடையாளமானது நம்ம மேல் நோக்கி செலுத்தக்கூடியது, அதனாலே ஊர்த்வ புன்றமானது மேல் நோக்கி இருக்க வேணும் என்றதை சாதிக்கிறதாக இந்த ஸ்லோகத்தினால அது பாஷ்யக்காரருடைய அனுட்டானம், வைஷ்ணவாளுடைய அனுட்டானம் என்பதை சாதிக்கிறார். சன்னியாசிகள் உபவீதத்தோடு இருக்கணும், உபவீதத்தை சொன்ன போதே அது காஷாயத்தோடு இருக்கணும். ஏன்னா காஷாயம் இல்லாத உபவீதம்ன்றது கிடையாது. காஷாய எப்போ நாமே கிரகத்தாளா இருந்தா கூட வஸ்திரத்தை மாத்திக்க செய்ய பிரம்மச்சாரிகள்லாம் வஸ்திரத்தை மாத்த செய்ய கூட அந்த உபவீதத்தை அது உபவீதம்னு யஜ்ஞோபவீதமாக மார்பில் குறுக்க போட்டுக்காம அதை நிவீதம்னு அதை நேராக போட்டு அதை காதல சுத்திண்டு அப்படி அந்த உபவீதமானது கீழே இருக்கிற வேஷ்டி சாஸ்திரியமாக இருக்க செய்ய மட்டும்தான் யஜ்ஞோபவீதம்னு உபவீதமா போட்டுக்கணும். இல்லைன்னா அது உபவீதத்தை அப்படி கை வழியா கொண்டு வந்து நேராக நிவீத்தம்னு நேர பூனல மாலையா போட்டுக்கிறதுன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி மாலையா போட்டு கழுத்துல சுத்திக்கிற ஆச்சாரம், அந்த கழுத்துல சுத்தி கழுத்துல சுத்திக்கிற ஆச்சாரம் அது. அதனால அந்த உபவீதம்னு சொல்லும் போதே யதிகளுக்கு உண்டான காஷாயத்தையும் சொல்லியாச்சு. அடுத்தது புன்றவந்தம்னு சொன்னபோது ஊர்த்வ புன்றமா இருக்கணும் என்பதை சாதிக்கிறார். அது திருமண் அவ்வளவு மகிமையுடையது, ரொம்ப வைஷ்ணவ லட்சணமானது. எப்பேற்பட்ட திருமணனுத்தான் பஞ்ச சம்ஸ்காரத்திலே ஒரு விசேஷமாக ஆச்சாரியர் அனுகிரகம் பண்றார் அப்படின்றதுனாலே அந்த புன்றத்துக்கு ஒரு மகிமையை கவனிக்கணும். ஒரு ஆச்சாரியனை ஒரு ஜீவாத்மா அடையும் போது சமாசிரண சமயத்திலே அனந்த கோடி ஜென்மங்களிலே கிடைக்காததான வசந்த ஆச்சாரிய சம்பந்தமானது எதனாலே நமக்கு சித்திக்கிறது என்று சொன்னா அந்த ஆச்சாரியர் நமக்கு பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்லி அந்த பஞ்சசம்ஸ்கார சமயத்துல மந்திர புன்றஸ்ததா நாம, மந்திர புன்றஸ்ததா நாம தாஸ்யம் பகவத் ஆராதனம். மந்திரம் முதல்ல அவர் ஆச்சாரியன் நமக்கு அந்த சமயத்துல அஞ்சு காரியங்களை செஞ்சு கொடுக்கிறார். அந்த அஞ்சு காரியமும் சேர்ந்துதான் பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்றதுனால தாப புன்றஸ்ததா மந்திரா ஸ்லோகம் மாத்தி சொல்லிவிட்டேன். முதல்ல தாபம், முதல்ல சம்ஸ்காரத்தும் போது சுதர்சன பாஞ்சஜன்ய மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அங்கே ஆச்சாரியன் சுதர்சன பாஞ்சஜன்யங்களை சாத்துறார் நமக்கு. அப்போத்தான் நமக்கு வைஷ்ணவத்துவமே சித்திக்கிறது, ஆச்சாரிய சம்பந்தம் உண்டாருது. அந்த ஆச்சாரிய சம்பந்தம் அப்போ எப்போ பூர்த்தி ஆறுதுன்னா தாப புன்றஸ்ததா நாம மந்திரசேஜா என்பதாக அஞ்சும் வரிசையா சொல்றது. முதல்ல தாபம், அப்புறம் திருமணிட்டு விடுவர். எப்படி ஆக்கும் தாபம் ரொம்ப முக்கியமோ அதே போலே திருமண் தாப புன்றஸ்ததா நாம. தாபமானது பஞ்சசம்ஸ்காரத்திலே முதல்ல சுதர்சன பாஞ்சஜன்யங்களை சாத்திக்கிறது. அப்புறம் ஆச்சாரியர் திருமணிட்டு விடுறார் பாருங்கோ. அப்போ எப்படி சுதர்சன பாஞ்சஜன்யங்களை சாத்துறாரோ அதுக்கு சமானமாக இந்த திருமணிட்டுக்கிறது அவ்வளோ வசத்தியா சொல்லிருக்கு. அதுபோல் அப்பேற்பட்ட வசந்துதான் இந்த திருமணை விடாமல் வைஷ்ணவாழி எந்த ஆசிரமத்திலையும் அனுஷ்டிக்கணும் சாத்திக்கணும். திருமண் என்பது போன வாரமே சொன்னேன், இது ஸ்வேதத்வீபத்திலே இருக்கிற ஸ்வேதத்வீபத்தில் அங்கே அந்த பூமி இருக்க அது இந்த வெளுப்பு மண்ணானாதான் ஆனது. ஸ்வேதத்வீபம்ன்றது திருப்பார்கடலில் இருக்கிற துவீபம், அங்கே தான் பெருமாள் எழுதியிருக்கார். அந்த திருமண் எப்படி அந்த எந்த மண்ணால் இருக்குமோ அதே மண்ணைத்தான் இங்கே நாம் திருமணாக கிடச்சி விட்டுருக்கோம். அது அவ்வளோ சுத்தமானது. அது மாத்திரமில்லை அது யோக சாஸ்திரத்துலேயும் ரொம்ப உபயோகமானது. நாதமுனிகள் பெரிய யோகீஸ்வரரான அப்படின்னாலே நாடி சுத்தி ரொம்ப அவசியம். நாடி சுத்தி இருந்தால் தான் பகவத் தியான நிலைக்கும், அப்பொழுது தான் பகவத் சாட்சா்காரம் நிலைக்கும். அப்பேற்பட்டதான வசத்தியான நிலைமைக்கெல்லாம் இந்த புண்டரமானது சுத்தியை முதலையே கொடுத்துடுறது. இதை அதுவும் அது திருமணி இட்டுக்கிறதுக்கு உண்டான மந்திரங்களோடே சேர்ந்து, அந்த திருவட்டாட்சர மந்திரம், வாசுதேவ மந்திரம், பவித்ர மந்திரம், உத்ருதாதிவா வராக மந்திரம், அது என்பதாக சொல்லி நரசிம்ம பீஜாட்சரத்தோடு சேர்த்து அந்த பவித்ர மந்திரங்கள் எல்லாம் சேர்த்து குழைச்சி இப்படி அதுக்கு வரிசையை சொல்லிக்கிட்டு இருக்கா பாருங்கோ, அதுக்கு பெரிய மகிமையை சொல்லியிருக்கு அது. அதனால தான் அதுக்கு திருமண் காப்புன்னே சொல்கிறோம் நம்ம, வெறும் திருமண்னு சொல்கிறது கிடையாது. திருமண் காப்புன்னா இந்த ஜீவாத்மாவை சகல விதத்தினாலையும் காக்கக்கூடிய பிரபாவம் உடையதுன்னு. அதே தான் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி வந்து மந்திரங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரு அடையாளத்துக்காகவாவது அந்த திருமணம் இட்டுக்கிறது, இல்லைன்னா நான் வைஷ்ணவால் என்கிற லட்சணமே இல்லாமல் போயிடுறது என்றதுனால தான் இப்போ வரும் திருமணாவது இட்டுக்கிறதுன்னு வச்சுட்டுருக்கா. ஆனால் அது திருமணாவது இட்டுக்கிறதுன்னு இல்லாமல் அதை அது சொன்ன பிரகாரம், ஆச்சாரியர் உபதேசித்த பிரகாரம், ஆன்மீகத்திலே சொன்ன பிரகாரம் அதை இட்டுந்தான் அதுக்கு ரொம்ப அபாரமான மகிமையை சொல்லியிருக்கு. அது பெரிய யோகீஸ்வராளுக்கு கிடைக்கக்கூடிய மகிமைக்கெல்லாம் காரணம் திருமண் அப்படின்னு சொல்லும்படியான அளவுக்கு அந்த திருமணுக்கு ஏற்றம் சொல்லியிருக்கு. அப்போ ஆ சக்ஷுஷ பங்கிம் புனாதி, அது அவ திருமண் இட்டுண்டவா பார்க்குற இடமெல்லாம் சுத்தமாக போகிறது அப்படின்ற அளவுக்கு அதுக்கு மகிமை, அப்பேற்பட்ட மகா பிரபாவம் உடையது திருமண். அதனால அந்த திருமண அவசியம் இட்டுக்கணும், வைஷ்ணவ லக்ஷணமானபடினாலே திருமண இட்டுக்கணும்னு காட்டுற. உபவீதின ஊர்வ புன்றவந்தம். அடுத்தது த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம். த்ரிஜகத் புண்ணியபலம், மூன்று லோகங்களும் பண்ண புண்ணியம் தான் பாஷ்யகாரர் அவதாரம் பண்ணினார். ஆக எல்லா புண்ணியமும் சேர்ந்து ஒரு மூர்த்தியானால் அது ஸ்ரீபாஷ்யகாரர் என்று அனுசந்தானத்தை சொல்றார். மூன்று லோகங்களும் சேர்ந்து, மூன்று லோகங்களிலும் இருக்கிற அத்தனை நல்லவாழ் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தால் அப்பேற்பட்ட புண்ணியம் எல்லாம் ஒரு மூர்த்தியாக அவதரித்தால் பாஷ்யக்காரருடையதான மூர்த்தி சேவை எப்படி இருக்கும்னா, அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய மூர்த்தி சேவையாக இருந்தது. நாம் எல்லாம் பண்ண புண்ணியம் என்னன்னா அது அப்படியே பாஷ்யக்காரர் தான் அப்படின்னு, அப்பேற்பட்ட புண்ணிய மூர்த்தியாக பாஷ்யக்காரர். இந்த ஜீவாத்மாக்கள் பண்ண புண்ணியமெல்லாம் எங்கே போய் முடியறதுன்னா, அது எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணும்படியாகவும் சரணாகதி பண்ணும்படியாகவும் மோட்சத்தையே அடையக்கூடியதான ஒரு மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்குமே, அப்பேற்பட்ட புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ரீபாஷ்யகாரனான அப்படின்னாலே அந்த மூர்த்தியை சேவிச்சாலே நமக்கு இத்தனை நன்மைகளும் வந்துடும் என்பதனாலே அதை சாதிக்கிற த்ரிஜகத் புண்ணியபலமும் த்ரிதண்டஹஸ்தமும். அதில் சன்னியாசியானபடினாலே அவர் கையில் ஒரு தண்டம் வச்சுக்கிறது, ஒரு கொம்பு வச்சுக்கிறதுன்றது ஒரு வைதிக மதம். அது என்ன தண்டம் அப்படின்னா, தண்டம்னா கொம்பு. அதே சமயம் தண்டம்ன்றது அடக்கத்தை காட்டும், அது தம்ன்ற ரூட்லேருந்து வருது, அடக்கத்தை காட்டுறது. என்ன அடக்கம்னா மனோதண்டம், வாக்தண்டம், காயதண்டம் என்பதாக. மனசு அடக்கிட்டா, வாக்கு அடக்கிட்டா, அதே போல் உடம்பு அடக்கிட்டான்னு. மனசு அடக்கிட்டா அப்படிங்கிறது மனசினால பகவத் ஸ்மரணத்தை தவிர வேறு எந்த விஷயத்தையும் நினைக்கிறதில்ல, சாத்விகமான சிந்தனைகளை தவிர வேறு சிந்தனை கூடாது என்றது என்ற அடக்கத்தை அவ அனுஷ்டிக்கிறாளாம். அதனாலே அவளுக்கு மனோதண்டம் வேணும். அதாவது மனசானது வேறு விஷயத்தில் போச்சுன்னா உடனே அதோட மனசு வேற யோஜனைக்கு, மனசுக்கு வேற யோஜனை வந்துடுத்து உடனே மாத்துறது, அது பகவத் சிந்தனையா மாத்துறது, தியானமா மாத்துறது, சத்விஷயங்களுக்கு மாத்துறது, சாத்விகமாக சிந்தனை பண்றது. இப்படி மனசை தானே வேற விஷயத்துக்கு போனாலும் கூட போக விடக்கூடாது. ஆனால் மனசு சொல்ல முடியாது போகலாம், போச்சுன்னா உடனே அது பாதை மாறுறது, அதை மாற விடக்கூடாதுன்னு அதை திருப்பியும் அடக்கி பிடிச்சி இழுத்துன்னு வந்து பகவத் விஷயத்திலேயே அது திருப்பறது. அது அந்த மாதிரியாக மனோதண்டத்தை உடையவர்கள் என்றது ஒரு அடையாளத்தை காட்டுறது. அடுத்தது வாக்தண்டம்ன்றது. வாக்தண்டம்னா வாக்கு அடக்கினவா, வாக்குனாலே சாத்விக விஷயங்களை மட்டும்தான் பேசுறது. அதில் முக்கியமாக எப்பொழுதும் எவ்வளவு அவகாசம் உண்டோ அவ்வளவு அவகாசத்தை உண்டாக்கிண்டு அதில் அந்த பிரணவத்தையே வாக்கில் மெதுவாக வெளியில் சத்தம் போடாமல் சொல்லிகிட்டு இருக்கிறது. இப்படி பகவன் நாமாவையே சொல்லிட்டு இருக்கிறது, சத் விஷயங்களையே சொல்றது. அப்படி வாக்கு வேற ஏதாவது விஷயத்த பேசவே அதை விடக்கூடாது. ஏதோ ஒரு அரசியல் பேசுறதோ, ஒரு பொதுவாக ஒரு லௌகிக்கத்தை பேசுறதோ, இல்லை ஏதாவது ஒரு அதர்மத்தை பண்ணி இந்த மாதிரி அதர்மம் என்னத்துக்கு அப்படின்னு பேசுறதோ, அந்த மாதிரி கூட அந்த வாக்கானது வேற விஷயத்துக்கு போகாம பகவத் விஷயத்தையே பேசுறது, வைதிகத்தையே பேசுறது அப்படின்னு அந்த வாக்கு திருப்பி திருப்பி, வாக்கு வேற விஷயத்துக்கு பேச போனா கூட அதை திருப்பி விட்டுணும். அது மாதிரி திருப்பி அந்த பிரணவத்தையே அவசியமா எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்றதுக்காக அவளுக்கு வாக்தண்டம் முக்கியம் என்பதை காட்டுறது. அடுத்தது காயதண்டம். காயம்னா சரீரம், சரீரத்தை அடக்கினவா அப்படின்னு. சரீரத்தினாலே ஒரு தப்பும் பண்றது கிடையாது. சரீரம் தப்பு பண்ண போனா அத தப்புன்னு சொல்லி அதுல இருந்து விலகிறது. அதுல ரொம்ப முக்கியமா இந்த காயதண்டத்துல சொல்லச்சே, ஒரு ஜீவனுக்கும் ஹிம்சையே பண்ணக்கூடாது. அதனாலே அஹிம்சை முக்கியமாக காயதண்டமா சொல்லியிருக்கு. ஒரு ஜீவன், ஒரு எறும்பு கூட, ஒரு புஷ்பத்தை கூட தானே பறிக்க கூடாது, ஒரு திருத்துழாயை கூட தானே பறிக்க கூடாது. ஏன்னா அந்த செடிக்கு அந்த வலி கூட தரக்கூடாது. அது ஒரு வலி இல்லை, அத ஒரு வழியாவே அது பாவிக்காது. ஏன்னா செடிக்கு அவ்வளவுதான் சொரணை. அப்படி இருக்குச்சே, ஒரு புஷ்பத்தை கூட தன் கையால பறிக்கிறது இல்லை, ஒரு ஒரு பழத்தை கூட தானே பறிக்கிறது இல்லை. அது மரம் தானே கீழே போட்ட பழம்னா எடுத்துக்கிறது, மரம் தானே கீழே போட்ட இலகு இந்த சரகு இலையெல்லாம் அது எடுத்துக்கிறதுன்னா அப்படிதான் எடுத்துக்கிறது. அப்படிதான் அந்த அளவுக்கு ஒரு ஹிம்சையும் கொஞ்சமும், அதாவது மயிர் நுனி ஏழ அளவு கூட ஒரு ஜீவனுக்கும் ஹிம்சை செய்யக்கூடாது என்ற ஒரு கொள்கையை சன்னியாசிகள் அவசியம் கடைபிடிக்கணும்ன்றதுனால அது காயதண்டமும் அவளுக்கு உண்டுன்னு சொல்லிட்டு. ஆக இப்படி சரீர தண்டம், வாக்தண்டம், மனோதண்டம், மூணு தண்டமும் மூணையும் அடக்கினவா அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த மூணு தண்டத்தை அவ கையில ஏந்தணும் அது என்பதாக, அதை ஒரு உலகத்துக்கு அடையாளமாகவும் தாங்களும் எப்போ மூணு தண்டத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அந்த கொடியினாலே காட்டுறது. ஒரு கொடின்னு சொன்னா அது அவளுடையதான ஒரு ஒரு உறுதியை காட்டுறது, இல்லை அவ எதை சார்ந்தவான்றதை காட்டுறது. அதுக்கு தான் கொடியை பிடிக்கிறது. சன்னியாச ஆசிரமத்தை சார்ந்துட்டோம் என்றதை காட்டுறதுக்கு அந்த கொடி ரொம்ப அவசியமாயும், திருதண்டம் இல்லாமல் இருக்கிற ஒரு சன்னியாசிய சேவிக்க கூட கூடாது என்றது ஒரு வைஷ்ணவ ஆச்சாரம். அதுக்காக நம்ம ஆச்சாரியால திருதண்டம் இல்லாமல் சேவிக்க கூடாதுன்னு நினைச்சிடக்கூடாது. சன்னியாசிகள்னு பொதுவாக அந்த காலத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருப்பா, இப்பதான் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கா. ஆயிரக்கணக்கான பேர் சன்னியாசிகளா பொதுவா இருப்பா, அதுல எல்லாரும் ஆச்சாரியால் கிடையிருக்க மாட்டா. சன்னியாசிகளாகவும் ஆச்சாரியால் இருந்திருக்கா, கிரகஸ்தாலும் ஆச்சாரியாலா இருந்திருக்கா. அதனால பொதுவா எங்கேயாவது சன்னியாசின்னு பார்த்தா அந்த சன்னியாசிய திருதண்டம் இல்லாம அவரை சேவிக்கவே கூடாது என்பதா சொல்லுவா. ஏன்னா அந்த சன்னியாச லட்சணமும் அந்த சன்னியாசிக்கு பெருமையும் அந்த திருதண்டத்தை தரிச்சுருக்க சேதான் என்பதாக அந்த திருதண்டத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. அது அப்படியே பகவத் ஸ்வரூபமாகவே அதை அவ பிரதிஷ்ட பண்ணிக்கிறா. அதனால அது வசத்தியாக திருதண்டத்தோட தான் சன்னியாசிக்கு ஏற்றமானபடினாலே திருதண்டத்தை ஏந்திட்டு இருந்தார் பாஷ்யக்காரர். அதையே ஒரு தண்டம் போறாதா, அது ஒன்று இருந்தால் போறாதான் கொம்பு அப்படிங்கிறதுனால அது ஒன்று மாத்திரம் வச்சுக்கிறதுன்றது அத்வைதிகள் வச்சுட்டு இருக்கா. ஆனால் அது ஏகதண்டம்ன்றது தப்பு, திருதண்டம் தான் முக்கியம், திருதண்டம் தான் வைதிக ஆச்சாரம், இதைத்தான் வைதிகத்தில் ரிஷிகள்லாம் ஏத்துன்ட்ருக்கா. ஏகதண்டத்தை ஏத்துண்டா மாதிரியான ஸ்மிருதி வாக்கியங்கள்லாம் அதெல்லாம் இடைச்சர்களாக வந்தது, அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு ரொம்ப நம்ம சதாச்சாரியால் நிறைய நிரூபிச்சிருக்கா. எப்படின்னு சொன்னால் முதல் முதல்ல சன்னியாசாசிரமத்தை உலகத்துக்கு உபதேசிச்சவரே தத்தாத்திரேயர் தான். பெருமாள் தத்தாத்திரேயராக வந்து அவதரிச்சு சன்னியாசாசிரமத்தை உபதேசம் பண்ணினார். அந்த சன்னியாசாசிரமத்தை உபதேசம் பண்ணினவர் எப்படி இருந்தார்னா, காணாத சாக்கிய பாஷண்டைஹி த்ரைதர்மோ விலோபிதா திரிதண்டதாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரக்ஷிதா அத்ரயி என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்மிருதி வாக்கியத்தை எடுக்கிறார். காணாதசாக்கிய பாஷண்டைஹி த்ரயீதர்மோ விலோபிதஹ த்ரிதண்டதாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரக்ஷிதா த்ரயி. எல்லாரும் சந்யாசாசிரமத்தையும் வேதாந்த சாஸ்திரத்தையும் ஒரே குழப்பிட்டா அடாடா சன்னியாசின்னா எப்படி வேணா இருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்றதான ஒரு நிலைமை மாத்திரம் இருந்தா போறோம் அப்படின்னு நினைச்சுட்டா அது தப்பு. சன்னியாசாசிரமத்தை ஒழுங்குபடுத்தணும். அதுல முதல்ல சன்னியாசிகள் கையிலே திருதண்டத்தை ஏந்தி இருக்கணும். அந்த திருதண்டதாரினா பூர்வம் விஷ்ணுனா ரக்ஷிதா திரையி. அதனால தத்தாத்ரேயர் அப்படி திருதண்டத்தை ஏந்திட்டு வந்தாருன்னு திருதண்ட சன்னியாசம் வசத்தின்னா. இப்ப நாம தத்தாத்ரேயருடைய படங்கள்லாம் வரதை பார்த்து பிரமிக்க கூடாது. அவருக்கு என்னமோ மூணு தலை இருக்கா மாதிரியும், ஆறு கை இருக்கா மாதிரியும், அவர் சுத்தி நாலு நாய் இருக்கா மாதிரியும், ஒரு பசு இருக்கா மாதிரியும், நிலோ பட்சிகள்லாம் இருக்கா மாதிரியும் அதெல்லாம் போட்டு வருது. அதெல்லாம் பிற்காலத்துல இந்த மூணு மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு மூர்த்தியா அந்த தத்தாத்ரேயரை அப்படி உருவப்படுத்தி வழிபடுறதுன்றது வடதேசத்துல யாரோ நடுவுல ஏற்பாடு பண்ணி விட்டா. இந்த வடதேசத்துல சுத்த வைஷ்ணவம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போய் அது எல்லா சுவாமிகளையும் சேர்த்து ஒன்னா தியானம் பண்றதுக்குன்னு நிறைய பேர் நிறைய வழியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா. அதுல மும்மூர்த்திகளையும் சேர்ந்து தியானம் பண்றது தான் தத்தாத்ரேயருடைய தியானம்னு சொன்னான். ஆனா அது இல்லை. பாகவதத்துல முதலான இடங்கள்ல தத்தாத்ரேயருடைய அவதாரத்தை பத்தி சொல்லச்சு. அத்ரி மகர்ஷிக்கும் அனசூயைக்கும் மும்மூர்த்திகளும் குழந்தையா பிறந்தா, அதுல மும்மூர்த்திகளா குழந்தை பிறந்ததுல விஷ்ணுவானவர் தத்தாத்ரேயரா பிறந்தார். அதே சந்திரன் அப்படிங்கிற சந்திரன் ஒருத்தன் பிறந்தான், அவன் வந்து பிரம்மனுடைய அம்சமா பிறந்தான். துர்வாசர் பரமசிவனுடைய அம்சமா பிறந்தார் அப்படின்னு தான் இருக்கு. அதனால அவ மூணு பேரும் வெவ்வேறு தான். மூணு மூர்த்திகளையும் சேர்த்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஒத்துமையா ஒரு வழிபாட்டை காட்டி கொடுக்கலாம்னு வடதேசத்துல அப்படி ஒரு பிரமத்தினால அதுக்கு என்னன்னு பார்த்தா தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளுடைய அம்சம்னு சொல்லி அவரை தத்தாத்ரேயருக்கு மூணு முகம் இருக்கு அப்படின்னு, ஒன்று பெருமாள் மாதிரி இருக்கும், ஒன்று சிவன் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி, பிரம்மா மாதிரி மூஞ்சி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கொண்டு வந்துட்டா அது அது பிராமாணிகமான உருவம் அண்ணு அது. ஆனால் அதை பற்றி நமக்கு எப்பவுமே விசாரம் இல்லை. தத்தாத்ரேயரானவர் சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சுண்டு திருதண்டத்தை ஏந்திண்டு இந்த வைதிக மதத்தை காப்பாத்தினார், பெருமாள் தான் அப்படி வந்து காப்பாத்தினார்னு ஸ்மிருதிகள் சொல்லியிருக்கு. அதை சுவாமி தேசிகன் எடுத்து காட்டினார். அந்த தத்தாத்ரேயர் திருதண்டத்தோடு தான் சன்னியாசாசிரமத்தை உலகத்துக்கு உபதேசம் பண்ணினார். அந்த திருதண்ட சன்னியாசி தான் வைதிகமான சன்னியாசி அப்படிங்கிறது பிராச்சீனத்தில் எல்லாருடைய ஒரு உள்ளார்ந்த அபிப்பிராயம். அது அது எப்படி தெரியறதுன்னா, ராமாயணத்தில் வரான்னு பாருங்கோ, ராவணன் வரைச்சே திருதண்டியாக வரான், கையில் திருதண்டத்தை ஏந்திட்டு தான் சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வரான். ஏன்னா பொய் சன்னியாசி போடுற பொய் வேஷம் போடுறவன் நெஜம் மாதிரி போட்டா தான் மதிப்பு, அதுவும் வசந்த வாழா காமிச்சா தான் மதிப்பு. அதனால ராவணன் அது திருதண்டி சன்னியாசி வேஷத்தை போட்டுண்டு தான் சீதையை வந்து பார்க்க வரான். அந்த சன்னியாசிக்கு அந்த சன்னியாசி வேஷமே ரொம்ப வசத்தி. அவ யாருன்னே பார்க்கக்கூடாது, அவ முன்ன பின்னெல்லாம் என்னன்னுலாம் நாம நோட்டம் விட்டுன் இருக்க கூடாது. அந்த சன்னியாசி வேஷம் அவ்வளோ வசந்ததுன்றதுனால தாயார் அந்த ராவணன் வந்து சில தப்பான வார்த்தைகள்லாம் பேசின போது கூட வந்திருக்கிறவன் சன்னியாசியான அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும், அதனால கை கால அனுமதி அவளுக்கு தீர்த்தம் கொடுக்கணும். அதுவும் தீர்த்தம் கொடுக்கச்சே அதை பாத்தியமாக சமர்ப்பிக்கணும். பாத்தியம் சமர்ப்பிக்கிறதுன்னா காலை ஜலம் கொட்டி அலம்பி விடுறது. அது மாதிரி காலை ஜலம் கொட்டி அலம்பி விட்டான்னா அந்த ஜலத்தை எடுத்து புரோக்ஷிக்கிறதும் வழக்கம். வால்மீகி சொன்னார் சீதை ராவணனுக்கு பாத்தியம் சமர்ப்பிச்சா அப்படின்னு சொல்றார். அதனால அந்த பாத்தியம் சமர்ப்பிக்கிற அளவுக்கு அந்த சன்னியாசிகள் தாயாரே தாயாருக்கு தெரியாதது இல்லை, அது தர்மங்களை தான் நடிச்சு காட்டுறதுக்காக பெருமாளும் தாயாரும் வந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல அவ்வளவு கபட சன்னியாசியா இருந்தாலும் அந்த வேஷ மாத்திரத்தினாலே சன்னியாசிய மதிக்கணும் அப்படின்றத தாயார் முதல்ல தான் அனுஷ்டிச்சு காட்டுறார். அதுல திருதண்டி சன்னியாசிக்கு அந்த ஏத்தத்தை காட்டுறார். அதனாலே சன்னியாசாசிரமம் அதுவும் பொய் வேஷம் போடுறவன் நிஜம் போல வேஷம் போட்டுன்னு வரணுமான அப்படின்னாலே கபட சன்னியாசியா வந்தவன் திருதண்டத்தோட வந்தான். அதனாலே திருதண்டி சன்னியாசி விசேஷம். அந்த இதே மாதிரியான பொய் வேஷம் இந்த வேஷம் போட்டு சொல்றவாள் இன்னொரு கதை இருக்கு. அது என்னன்னா, எப்படி ராமாயணத்துல இப்ப பார்த்தோமோ அதே மாதிரி பாகவதத்துல வரைச்சே அது சுபத்ரா கல்யாணத்துக்கு சன்னியாசி வேஷத்துல வரான். கண்ணன் கிட்ட கேட்குறான், அர்ஜுனன், எனக்கு உன் தங்கையை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு கண்ணன் சொன்னார், ஒத்துக்கவே மாட்டார், எங்கள் அண்ணாவை ஏமாற்றி சுபத்திரையை ஏதாவது தூக்கின் போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் அண்ணாவை ஏமாத்துறதுக்கு நீ சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்தால் எங்கள் அண்ணா அப்படியே சொக்கி போயிடுவார் அப்படின்னா. அப்போ என்ன வேஷம் போட்டுன்னு வருதுன்னா, அதான் வசத்தியான சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வரான், அதில் திருதண்டி வேஷம் போட்டுன்னு வரான்னு வருது ஸ்ரீமத் பாகவதத்தில் வரைச்சு. திருதண்டியாக துவாரகா மயாத்துன்னு சொன்ன திருதண்டி வேஷம் போட்டு போகிறான் துவாரகைக்கு. அதை பலராமர் பார்த்துட்டு, ஆஹா எப்பேற்பட்ட சன்னியாசி வந்திருக்கார், ரொம்ப தேஜோமயமாக இருக்க, ரொம்ப சாட்சாத் வைதிக ஸ்வரூபத்தோடு இருக்க, திருதண்டியத்தை ஏந்தின் வந்திருக்காருன்னு. ஆக இப்படி ராமாயணத்தில் பார்க்கட்டு, தாயாரும் திருதண்டியத்தான் மதிச்சா, பலராமர் பெருமாளுமே பாகவதத்தில் பார்க்கட்டு திருதண்டியத்தான் மதிச்சான்னு வருது. அதனால் திருதண்டி சன்னியாசி பெருமாள் தாயாரே கௌரவப்படுத்தியிருக்கா, அதனால திருதண்டி சன்னியாசி வேஷம்தான் கரெக்டு. இது இதுலேயும் வருது, பாரதத்துலேயும் வருது. அந்த தர்மபுத்திரர் கபட சன்னியாசம் வேலை போட்டுன்னு வரார் பாருங்க விராட்ட பருவத்தில், அப்பவும் அவரும் கையில் திருதண்டத்தை ஏந்தின்னு வந்தார்னு. ஆக மொத்தத்தில் பார்த்தா இதிகாசங்கள் ரெண்டுலேயும், உத்தமமான புராணமான பாகவதத்துலேயும் அந்த திருதண்டி சன்னியாசத்தை தான் சொல்லியிருக்கு. பாகவதத்தில் சொல்லச்சே எதுக்கு திருதண்டம்னு சொல்லச்சே, இந்த மாதிரி மனோதண்டம் காய்தண்டம் வாக்தண்டம் வேணும், அந்த மாதிரியான தண்டத்தை அவள் அனுஷ்டிக்கிறான்றது அதை உறுதியான கொள்கையோட கொடியாகவே பிடிச்சிட்டு வரணும். ஆனால் அந்த கொடி பிடிக்கிறதுனால மாத்திரம் அவள் வந்து சன்னியாசி ஆயிட்டா அப்படின்னு அவள் நினச்சுட்றக்கூடாது. அதை உண்மையாகவே மனோதண்டம் வாக்தண்டம் காயதண்டத்தையும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு பாகவதத்தில் உபதேசம் வருது. அதனால திருதண்டி சன்னியாசி தான் உத்தமமான சன்னியாசின்றதுனாலே திருதண்டஹஸ்தம் ஸ்ரீபாஷிகாரர் திருதண்டி சன்னியாசியாக எழுதியிருந்தார் அப்படிங்கிறத இதை அனுசந்தானம் பண்றார் சுவாமி. சரணாகத சாத்தவாக வீடே சிவயா சேகரிணம் பதிம் யதீனாம். இப்பேற்பட்டவர் எப்படி இருந்தார்னா, சரணாகத சாத்தவாகம், சரணாகதர்களுக்கெல்லாம் பெரும் தலைவராக இருந்தார். சரணாகதி சம்பிரதாயத்துக்கு தலைவர் நாயகராக இருக்கிறவர் ஸ்ரீபாஷ்யகாரர். அதனால தான் நாயக்கனாய் பாசுரத்தில் சொல்லச்சு இத்தனை ஆச்சாரியாளுக்கு முன்னாக நாயகன்னா சுவாபதேசத்தில் ஸ்ரீபாஷ்யகாரரை அனுசந்தானம் பண்ணுற வழக்கம் திருப்பாவையில். அந்த விஷயத்தை அந்த சரணாகத சார்த்தவாகம் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக கவனிக்கணும். அது என்னென்னா, சரணாகதி சம்பிரதாயம்னா என்னென்னா, அது நம்ம ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுத்தது தான் சரணாகதி சம்பிரதாயம். அந்த சரணாகதி சம்பிரதாயத்தில் நம்மாழ்வார் என்ன சொல்லி கொடுத்தார் சரணாகத்தின்னா என்னென்னா, சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். சரணாகதி என்பது பெருமாளுடைய திருவடியை அடைவது என்பது தான் சரணாகதி. அதனால சரணாகதி என்றால் இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் திருவாய்மொழிக்கே பரமசாரமாக சொல்லிக் கொடுப்பது, சரணாகதி பண்ணினால் பெருமாள் திருவடியை அடைந்தால், சரணாகதி பண்ணி அடைந்தால் எம்பெருமான் நிச்சயமாக இவர்களுக்கு எப்பொழுது ஜோதிஷ் சாஸ்திர பிரகாரம் மரணம் ஏற்படுமோ அப்பொழுது பெருமாள் நிச்சயமாக முக்தியை தருகிறார் என்றதைத்தான் என் நம்மாழ்வாருடைய பரம சித்தாந்தம். அந்த சித்தாந்தப்படி சரணாகதி என்பது பெருமாள் திருவடியை அடைவது. இந்த சரணம் பிரஜ அப்படின்னு அந்த சரமஸ்லோகத்தில் கண்ணன் சொன்னதை சரணம் பிரஜன்னு சொன்னால் சரணம் அடைன்னு ஒரு அர்த்தம், சரணமாக அறிந்து கொள்னு ஒரு அர்த்தம். அது தென்னாச்சாரி சம்பிரதாயத்தில் சொல்லிச்சு சரணமாக அறிந்து கொள்வது தான் சரணாகதி அப்படின்னு அதுக்கு இன்னொரு அர்த்தம் கல்பிச்சுட்டு போயிட்டா. அது தப்பு, சரணமாக அடைவது தான் அங்கே அர்த்தம். நம்மாழ்வார் சரணமாக அடைவதை தான் சொல்லியிருக்கார், திருவடியை அடைவது தனதாள் அடைந்தார்க்கெல்லாம்னு சொல்லியிருக்கார். அதனாலே சரணாகதியை செய்ய வேணும். அதனாலே சரணாகதியானது பெருமாள் ரக்ஷகன், சரணம் என்றால் ரக்ஷகன் ஒரு அர்த்தம். பெருமாள் ரக்ஷகன் அறிந்து கொள்வது மாத்திரமில்லை, பெருமாளை ரக்ஷகனாக பற்றி அடைவது என்பது சரணாகதி. இதை தான் பாஷ்யக்காரர் முதலான ஆச்சாரியால் நமக்கு அனுப்பிச்சு காட்டினாது. ஆனால் உலகத்தில் பொதுவாக சொல்லுவா, பெருமாளே நம்மளை காப்பாற்றிட மாட்டாரா, பெருமாளே நம்மளை காப்பாற்றுவார், நாம் போய் பெருமாளிடத்திலே நீ என்னை காப்பாற்றலையே, என்னை காப்பாற்றேன், காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்கறது சரணாகதி இல்லை, அது தப்பு. அது அந்த மாதிரி கேட்கறதே தப்பு. நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குற பெருமாளிடத்திலே தப்பு குற்றம் சாட்டுவதாக செய்யக்கூடாது. ஒரு குழந்தை வந்து அப்பா கிட்ட, அப்பா என்னேன்ப்பா நீ வந்து எல்கேஜியில் சேர்த்து விடலை அப்படின்னு நான் கேட்கறது, அதான் அப்பாவே தானே அந்த குழந்தைய தான் கொண்டு போய் எல்கேஜியில் சேர்த்து விடுறார், அது மாதிரி பெருமாள் நம்மளை தானே கிருபையோட மோட்சத்துக்கு சேர்த்துப்பார். அதனால பெருமாள் நம்மளை சேர்த்துப்பார் அப்படின்றது நாம் தெரிஞ்சுட்டு அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை ரொம்ப விசேஷமாக சொல்லுவாள். ஆனால் இந்த மாதிரி திருஷ்டாந்தங்களை சொல்லி பிரவச்சனம் பண்ணுறதை வச்சு நம்பக்கூடாது. தேசிகனே சாதிச்சிக்க, லௌகிக்கத்தில் இருக்கிற திருஷ்டாந்தங்களை கொண்டு வைதிகத்தில் ஊகிக்கை வச்சன விருத்தம்னு சாதிக்கிறார். பிரமாணங்களுக்கு விரோதமாக லௌகிகத்தில் திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லக்கூடாது. எந்த திருஷ்டாந்தமாக இருந்தாலும் பரம சித்தாந்தமான நம் சித்தாந்தத்துக்கு தான் ஒத்து வறுமை ஒழிய மற்றவாருடைய சித்தாந்தத்துக்கு அந்த திருஷ்டாந்தங்கள்லாம் ஒத்தே வராது. இப்போ அப்பா வந்து பையனை தானே ஸ்கூலில் சேர்க்கறது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு குழப்புவா சில பேர். அது அப்பா வந்து அடுத்தாத்து பையனை சேர்க்க மாட்டார். அவர் பள்ளிக்கூடத்தில் போய் அப்பா இல்லைன்னா மூணாவது தெருவில் யாரோ பையனை போய் ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டார், சேர்த்து விட மாட்டார். அவர் தன் பையனை மாத்திரம்தான் ஸ்கூலில் சேர்ப்பார். அப்போ அப்பா சேர்க்கறது இல்லையா அப்படின்னு, அவர் தன் பையனை தானே சேர்க்கிறார். அப்போ தனக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, அதை வச்சு தானே அவர் சேர்க்கிறார். இப்போ பெருமாளுக்கு உலகத்தில் இருக்கிறவா எல்லாருமே உறவுடா உறவு தானே. அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற உறவு தனி வீட்டில் தனிப்பட்டதாக இருந்ததுன்னா ஜகத்துக்கெல்லாம் பிதாவாக இருக்கிறவர் ஜகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தான் அவர் மோட்சம் கொடுக்கணும். அப்போது அப்போ எல்லாருக்கும் மோட்சம் எப்போவோ கொடுத்துருப்பாரே, கொடுக்கலையே. இந்த உறவை முன்னிட்டு தானே கொடுக்குறார். அப்போ நமக்கும் பெருமாளுக்கும் இப்போ என்ன புதுசாக உறவு வந்து கொடுத்து மோட்சம் கொடுக்கறதுக்கு அப்படின்னா, நான் வைஷ்ணவனாச்சே அப்படின்னா, அப்போ வைஷ்ணவனாக பிறந்தாலே போருமா அப்போ மோட்சம் கொடுத்துருவாரா? அப்போ ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டாமா? ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தானே மோட்சம் கொடுப்பா? தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலையும் சில பேர் பிரபத்தி தான் வேணான்னு சொல்கிறாளே ஒழிய சமாசீரணம் வேணான்னு சொல்லவே மாட்டார். அது ஆச்சாரிய சம்பந்தம் அவசியம் வேணுமோ இல்லையோ? ஆச்சாரிய சம்பந்தம் அது என்ன தானே வந்துடுமோ? நாமே போய் ஒரு ஆச்சாரியனை பற்றினா தானே ஆச்சாரிய சம்பந்தம் வரும். அப்போ நாமே ஆச்சாரியனை பற்றினால் பெருமாள் நம்மை வைஷ்ணவனாக அந்த வைஷ்ணவத்வத்தையே முன்னிட்டு கொண்டு பிரபத்தி வேண்டாம், ஏன்னா வைஷ்ணவன் ஆயிட்டான் அவன் நம்ம குழந்தை அப்படின்னு மோட்சம் கொடுப்பான்னு சொன்னாலும், பிரபத்தியாகிற உபாயத்தை செய்தால் மோட்சம்னு சொன்னதை மறுத்து ஆச்சாரிய சம்பந்தமே மோட்சம்னு சொன்ன, ஆச்சாரிய சம்பந்தமும் ஒரு உபாயம் ஆகி போகிறதே இல்லையா? ஆச்சாரியனை பற்றுவது என்பது உபாயம் ஆகி போகிறதோ இல்லையோ? நாம் தானே ஆச்சாரியனை போய் பற்ற வேணும். ஆச்சாரியரே வீடு வீடாக தட்டி வந்து நீங்களாம் ஸ்ரீ வைஷ்ணவாலா வாங்க வாங்க உங்களுக்கு நான் சமாசீரணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம மாட்டேன்னு சொன்னால் கூட அதெல்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு பண்ணி தான் வைப்பேன், நீங்கள் என்ன நீங்களாம் வைஷ்ணவால் என் சிஷ்யால்னு எந்த ஆச்சாரியனாவது வந்து பண்ணுவாரான்னு. ஆச்சாரியன் அந்த மாதிரி சிஷ்யனை தேடி போய் கூட்டு வலுக்கட்டாயம் பண்ணவே கூடாதுன்னு தான் தர்மசாஸ்திரமே சொல்லியிருக்கு. சொல்லிச்சே ஐதரைய உபனிஷத்து முதலெல்லாம் நான் அனந்தே வாசனையே பிரபுருவாத்து, நான் அப்ரவக்தரைய பிரபுருவாத்து, நான் அசுஷ்ரூஷவே பிரபுருவாத்துன்னு சொல்லிடுச்சு. சிஷ்யன் ஆச்சாரியருடைய மகிமையை தெரிஞ்சு அவருக்கு கிட்ட வந்து கூடவே இருந்து வாசம் பண்ணச்சே நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி ஆச்சாரிய விசுவாசத்தை காட்டி அவன் சுத்தனாக தன்னை உண்மையாக ஆச்சாரியனுக்கு காட்டி கொடுத்தால ஒழிய அப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு ஒண்ணுமே சொல்லித்தரக்கூடாது, அந்த சிஷ்யனை ஏத்துக்கவும் கூடாது. அந்த மாதிரி ஏத்துண்டான்னா ஆச்சாரியனுக்கு தான் கத்துண்டதும் பெத்துண்டதுமான நிட்டையெல்லாம் துவம்சமாக போயிடும்னு ஜாகிரதையா. அதனால ஆச்சாரியன் சிஷ்யனை சுவீகரிச்சுக்கிறதுக்கு இவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கு. அப்போ சிஷ்யன் ஆச்சாரியனை பத்துவது ஒரு உபாயமாயி. அப்போ அதாவது இந்த அப்பா குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்து விடுறார், அதனால அது மாதிரியே பெருமாள் நம்மளை தானே மோட்சத்தை சேர்த்துப்பார் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொன்னது யாருக்கு பொருந்தி வருதுன்னா, அது தேசிக சம்பிரதாயத்துக்கு தான் பொருந்தி வருமே ஒழிய தேசிகன் சொன்ன சரணாகதியை மறுக்கிற வாளுக்கு பொருந்தி வராது. எந்த எக்ஸாம்பிளாக இருந்தாலுமே இப்போ பொதுவாக சில கருத்துக்களை விளக்கச்சே சில பேர் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுவா, உடனே அந்த எக்ஸாம்பிளில் பாதி அளவு மாத்திரம் நிறுத்தி வச்சுட்டு அதோட ஓஹோ அதுதான் சரி போல தோணும். ஆனால் அந்த எக்ஸாம்பிள்லேயே கரெக்டாக பார்த்தோம்னா விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அதுலேயும் முக்கியமாக தேசிகன் சாதித்ததான சரணாகதி சித்தாந்தத்தில் தான் கொண்டு வந்து விடுமே ஒழிய எந்த எக்ஸாம்பிளும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மதத்துக்குமே பொருந்தி வராது. அது ஏன்னா நம்ம தேசிக சித்தாந்தமானது அப்படி ஒரு சத்தியத்தில் நிற்கிறதுனால சத்தியத்தை தான் தர்மம் வளர்க்குமே ஒழிய அசத்தியத்தை வந்து தர்மம் வந்து காட்டி கொடுக்காது. அதனால யார் எந்த எக்ஸாம்பிள் சொன்னாலும் கேட்குறவா ஏமாந்து போகாதீங்கோ. அவள் சொல்கிற எக்ஸாம்பிள்லாம் அவளுக்கே புரியாமல் சொல்கிறது. அப்பா குழந்தைய சேர்த்துக்கிறாருன்னா அப்பாவுக்கும் அந்த குழந்தைக்கு இருக்கிற உறவை முன்னிட்டு சேர்க்கிறார். அதான் சொன்னார், வரிக்கின்றனன் பரன் யாவரை என்னும் மறையதனில் விரிக்கின்றதும் குறி ஒன்னால் வினையறை ஆதலின் நாம் தேசிகன் சாதிக்கிறார். ரகசிய திரைசாரத்துல அதிகாரங்கிறதுலயும் பாக்குறோம், யார பெருமாள் சுவீகரிப்பார்னா அதுக்கு ஒரு குறி வேணும். ஒரு அப்பா குழந்தைய சேர்க்கிறாருன்னா அவர் அடுத்தாத்த குழந்தைய சேர்க்க மாட்டார், தன் குழந்தைய தான் சேர்ப்பார். தனக்கும் அவருக்கும், அந்த பையனுக்கும் தனக்கும் இருக்கிற உறவு அதே போல. ஜெகத்பிதாவா இருக்கிற பெருமாளுக்கு எல்லாரும் குழந்தையான அப்படின்னாலே எல்லா குழந்தைக்கும் வேண்டியதெல்லாம் அவர் அப்படியே மோட்சத்தை கொடுத்துருவார்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னான்னா அப்போ எல்லாருக்கும் ஏற்கனவே மோட்சம் வந்திருக்கணும், வரலையே, ஏன் வரல அப்படின்னா அப்போ இன்னும் இந்த உறவை நாம இன்னும் ஸ்திரப்படுத்திக்கலான்னு அர்த்தம். எப்படி ஸ்திரப்படுத்திக்கிறோம்னா ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே ஸ்திரப்படுத்திக்கிறோம். அவ ஆச்சாரியனை பற்றுவது என்பது ஒரு உபாயமாய் போறதோ இல்லையோ, அந்த கணக்குல பார்த்தா ஆச்சாரியனை பத்தினாலும் ஆச்சாரியன் பெருமாளை பத்தி தான் நமக்கும் இதை வாங்கி கொடுப்பார் மோட்சத்தை. இல்லைன்னா இப்ப பாஷிகாரனும் சரணாகதி பண்ணினாரோ இல்லையோ, இல்லையா, நம்மாழ்வாரும் சரணாகதி பண்ணினாரோ இல்லையோ, அதனால சரணாகதி பண்ணி அந்த ஜீவாத்மாவானவன் தனக்கு ஒரு உபாயத்தை எம்பெருமானிடத்திலே அனுப்பிச்சு காட்டினா அந்த உபாயமானது நாம் செய்வதான் அப்படினாலே அது ரொம்ப சொல்பமா இருக்கும். அது இன்னொன்று, அதை செய்யச்சேவும் இந்த உபாயத்தை கூட பெருமாள் தான் தான் செய்வித்து கொண்டு இந்த ஜீவனை நெருக்கி கிட்ட ஏத்துக்கிறார் அப்படின்றதுனால அந்த உபாயம் தானே மோட்சமும் கொடுத்துராது. அதாவது பிரபத்தி என்பது சாட்சாத் மோட்சத்துக்கு உபாயம் இல்லை, அது ஒரு வியாஜமாவே நினைச்சு கர்வப்பட்டுடக்கூடாது. அது ரொம்ப பெருமாள் தானே நம்மளை கொண்டு தான் நடத்தி கொண்டு பெரிய மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்குற அப்படின்னாலே பெரிய மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பிரபத்தின்றது ஒரு சாட்சாத் வியாஜம் இல்லை, அந்த வியாஜத்தை கொண்டு பரம காருணிகனான சர்வேஸ்வரன் பெரிய புருஷார்த்தத்தை கொடுக்கறதுனாலே பெருமாள் தான் முக்கிய காரணம். ஆனா அந்த முக்கிய காரணமா இருக்கிற பெருமாள் அந்த சின்ன வியாஜமான அந்த அல்ப வியாஜமான சரணாகதியையாவது இவன் பண்ணால்தான் கொடுக்கறதுன்னு ஒரு வியவஸ்தை வச்சிருக்கிற அப்படினால அந்த வியவஸ்தை இல்லாம போயிருந்தான்னா எல்லாருக்குமே மோட்சம் கிடைச்சுருக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்றதுனால நாம வந்து ஒரு விசேஷ ஒரு தனிப்பட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாள் நாம முமுட்சுக்கள் பாஷ்யகார் சித்தாந்தத்தை ஆசிரியிச்சவா பாஷ்யகாரர் பண்ணினதை நாமும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கொள்கை இருந்ததுன்னா அதை தேசிகன் சித்தாந்தப்படி அதை சரணாகதியை பண்ணித்தான் பெருமாள் அடைய முடியும்னு தெரிஞ்சு போகாது. அதனால பண்ணாமல் இருக்கிறது சரணாகதி பண்ணாமல் இருக்கிறது தான் சரணாகதி அப்படின்னு சொன்னால் கல்யாணத்துக்கு போயிட்டு திருமங்கலி தாரணம் நடக்காமல் இருக்கிறது தான் கல்யாணம், ததி ஆராதனைக்கு போயிட்டு ததி ஆராதனத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது தான் ததி ஆராதனம் அப்படின்னு சொல்கிறா போல சரணாகதின்னு சொன்னால் சரணம் அடையாமல் இருக்கிறது தான் சரணாகதி அப்படின்னு ஏதாவது பிரவச்சனங்கள்லாம் கேட்டால் ஒன்றும் பிரமிச்சு போயிட வேண்டாம். நம்ம தேசியன் சம்பிரதாயம் அப்படியே பாஷ்யக்காரர் அனுஷ்டிச்சு காட்டினதான உத்தமமான சம்பிரதாயம். பாஷ்யக்காரர் ஸ்ரீ கத்தியத்திலே சொல்லும்போது கத்தியங்களிலே சாதிக்கும் போது பாதாரவிந்த யோகம் சரணமகம் பிரபத்தியேன்னு சொன்னார். அது ஆத்மானம் பகவதே நிவேதையேத்துன்னு சொன்னார், ஆத்மாவை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொன்னார். அந்த நிவேதனம்னு சொல்லச்சே அதுக்கு ஒரு அர்த்தம் கல்பிச்சா, நிவேதனம்னா பெருமா இப்போ வாசலில் ஒரு வேலைக்காரன் வந்திருக்கா இல்லைன்னா யாரோ வந்திருக்கா, இப்போ ராமாயணத்துல தசரதரை பார்க்கறதுக்கு விஸ்வாமித்திரர் வந்தார்னா விஸ்வாமித்திரர் சொல்றார் நான் வந்திருக்கேன்னு தெரிவின்னு சொல்றார். அந்த நிவேதனன்ற சப்தத்துக்கு தெரிவின்னு ஒரு அர்த்தம், தெரிவிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், சமர்ப்பிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். ஆத்மானம் பகவதே நிவேதையத்துனா பெருமாளுக்கு தெரிவிச்சா போறோம் அப்படின்னு அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணா அது தப்பு. அது எல்லா இடத்துலையும் நிவேதனம்ன்றது தெரிவிக்கிறதுன்றத மாத்திர அர்த்தத்தையும் வராது. அது இப்போ நாம பெருமாளுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நிறைய பல நிறைய பக்ஷணங்கள்லாம் சமர்ப்பிக்கிறோம், அப்போ பெருமாளுக்கு நிவேதனம் தான் பண்ணுறோம். அப்போ நிவேதனம் பண்ணுறோன்னா பெருமாளுக்கு தெரிவிச்சிட்டோம் இந்த பக்ஷணங்கள்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன் உனக்கு தெரிவிக்கிறேன் ஆனால் எடுத்து சாப்பிட்றாத அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அது நிவேதனம்னு சொன்னாலே அது பெருமாள் சுவீகரிக்கணும்னு அதுக்காக சமர்ப்பிக்கிறது தானே நிவேதனம். அதனால ஆத்மானம் பகவதே நிவேதேத்துன்னு சொன்ன இடத்துல நிவேதனம்னு சொன்னா சமர்ப்பணம்னு தான் அர்த்தம். அது அது மாத்திரம் இல்ல, அத நித்திய கிங்கரதாம் பிரார்த்தையேன்னு பிரார்த்தனைய சொன்னார். அதுக்கு மேல நானாவித அவதாரூப ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷமானான் சர்வான் சர்வான் க்ஷமஸ்வான் எல்லா பாவங்களையும் மன்னிச்சுக்கோன்னு சொன்னார். அதனால பாவங்களெல்லாம் மன்னிச்சுக்கோ, எனக்கு உன்னுடைய கைங்கரியத்தை கொடு, இந்த ஆத்மா உன்னுடையது, இந்த ஆத்மாவை உனக்கு சமர்ப்பிக்கிறேன், இந்த துவய மந்திரத்தை கொண்டு அத்திர துவயம் அந்த துவய மந்திரத்தை கொண்டு சமர்ப்பிக்கிறது எம்பெருமானிடத்திலே தொத் பாதாரவிந்த யோகம் சரணமகம் பிரபத்தியேன்னு அந்த ஆத்மாவை கொண்டு பிரபத்தி ஆகிற இந்த உபாயத்தினாலே சமர்ப்பிப்பது தான் பாஷ்யக்காரர் உலகமறி அனுஷ்டிச்சு காட்டினபடினாலே அப்பேற்பட்டதான சரணாகிரி சம்பிரதாயத்தை இந்த உலகத்துக்கு நிலைநாட்டி கொடுத்தவர் பாஷ்யக்காரர் என்பதனாலே சரணாகத சாத்தவாகம் ஈடே சரணாகதர்களெல்லாம் பெருந்தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரரை நான் இங்கே இந்த இந்த ஸ்லோக ரூபத்தினாலே இந்த ஸ்லோகத்தினாலே ஸ்ரீ சுவாமி தேசிகன் அப்படியே தியானம் பண்ணி கொடுக்குறார். அது நாமும் அதே போலே தியானம் பண்ணணும். எப்பேற்பட்ட மூர்த்தின்னா உபவீதத்தை சாத்திண்டவர், காஷாயத்தை சாத்திண்டவர், ஆச்சரியமாக திருதண்டத்தை சாத்திண்டவர், ஜுவலிக்கு ஜுவலிக்கு திருமேனியெல்லாம் 12 திருமண சாத்திண்டு அப்படி சாட்சாத் வசந்த வைஷ்ணவ சன்னியாசியாக சரணாகதி தர்மத்தையெல்லாம் லோகத்துக்கு நிலைநாட்டி கொடுத்த பெரும் தலைவராக அதுக்கு மேல கடைசியில முடிக்கிச்சேன் சிகையா சேகரினம். அது தலையில உச்சு கொடுமை இருக்கும் பாஷ்யக்காரருக்கு. என்ன அத்வைத சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணா மொட்டை அடிச்சு விட்டுறா. அது என்ன மொட்டை அடிச்சுக்கிறது தான் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டோம் அதனால தலைமையிறையும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தலைமையிற மொட்டை அடிச்சு விட்டுறா. அது மொட்டை சன்னியாசம் கூடாதுங்கிறார். ஒரு ஒரு வைதிகனுக்கு எந்த நிலைமையிலையும் சிக போகக்கூடாது. என்ன உபனிஷத்து கடைசியில சொல்லி முடிக்கிச்சே தஸ்யைவம் விதுஷோ யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமான ஸ்ரத்தாவத்னீ சரீரம் இத்மமுரோ வே துர்லோமானி பர்ஹிர்வேத சிகாஹிருத யஞ்சோபகாமாஜ்யம் அப்படின்னு சொல்லிண்டே போச்சு. வேதா சிகா, ஒரு மனுஷனுடைய வாழ்நாளே பெரிய யாகம்னா அது பகவானுக்கே வாழ்கிற யாகம்னா அந்த வாழ்நாளில் முக்கியமானது அது எப்படி ஆகும்? ஒரு பிராமணனுக்கு வேதம் உண்டோ அது போலே சிகையும் உண்டு என்பதாக சொல்லிட்டு வேதம் இருக்கு. வேதம் எப்படி ஒரு யாகத்திலே வேதம் இல்லைன்னா வாழ்நாளே ஒரு யாகம் போல, அது யாகத்தில் வேதம் இல்லைன்னா அது எப்படி யாகம் ஆகும்? அது வெறும் குண்டத்தை மூட்டி அதில் கொண்டு வந்து தொப்பு தொப்புன்னு சாமான்களை போட்டுட்டு கையை கூப்பிட்றது யாகம் ஆகிடுமா? அது வேத மந்திரங்களை சொன்னாத்தானே அது வைதிகமாக பிரதிஷ்டைகளை நடத்தி வைதிகமான கிரியைகளை வரிசையாக அனுஷ்டிச்சு அதில் வைதிக மந்திரத்தை சொல்லி வைதிக தேவதைகளை வைதிக தேவதைகளை கூட்டு வைதிக திரவியத்தை கொடுத்தாத்தானே அது யாகமாகும். அப்போது வேத மந்திரங்களினால தான் யாகத்துக்கு பெருமையை ஒழியோ இல்லைன்னா அது வெறும் சமையல் ரூம் மாதிரி ஆகிடும். அப்படி அதனால் வேதம் தான் யாகத்துக்கு பிரதானமான. அதுபோல் ஒரு மனுஷனுக்கு சிகதான் அது மனுஷனுக்கு முக்கியம். அது இந்த வைதிகத்தினுடைய சுத்தியே சிகையினால்தான் ஏற்படுறது. அதனாலே சிக ரொம்ப அவசியம். அதை பாஷிகார் விடலை என்பதாக சொன்னார் அவர். சிகையை பற்றி சொன்னால் இந்த காலத்தில் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா சிகைன்றது இப்போ எல்லாரும் பல காரணங்களினாலே அடியோட அதை விட்டுவிட்டபடினாலையும் பிடிக்கலான்னு நினைக்கிறதுனாலையும் அந்த சிகையை பற்றி சொல்கிறது ரொம்ப பேருக்கு வெறுப்பாக கூட இருக்கும். ஆனால் சிகை என்பது வைதிகத்துக்கு ரொம்ப அவசியமான, அது மாற்ற முடியாதான, மறுக்க முடியாதான, விட்டு விட முடியாததான ஒரு அம்சம் அது. அது பொதுவாக வைதிக சித்தாந்தம் எல்லாம் யோக சித்தாந்தத்தோடே சேர்ந்தது. அது வேதத்தில் என்ன சொல்லித்தோ அது யோகம் சொல்லும், யோகத்தில் என்ன அனுபவிச்சாலோ அதைத்தான் வேதம் சொல்லும். அதனால வேதமும் வைதிகமும் யோகமும் ஒன்றுக்கு ஒன்று கூட வருது. அந்த யோக சித்தாந்தத்தில் உடம்பில் பல சக்கரங்கள் சொல்லியிருக்கு. அந்த சக்கரங்கள்லாம் சொல்லி அந்த சக்கரங்கள்லாம் சுத்தியாக இருந்தால் தான் அது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அநாதம் விசுத்தி ஆக்ஞா இந்த மாதிரி சக்கரங்கள்லாம் சொல்லி மேற்கொண்டு தலையில் சகசிராரம்னு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் எல்லா சக்கரங்களுக்கும் முக்கியமாக சுத்தியை தரக்கூடியது எதுன்னா ஆக்ஞா சக்கரம்னு நெத்திக்கு பின்னாலே இருக்க பிந்துன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்தானத்தில் இருந்து சரீரத்திலேயே அமிர்தம் உற்பத்தி ஆகுது. அந்த அமிர்தமானது அது அப்படியே லேசாக அது சரீரம் அது இருக்கிற வரைக்கும் தான் சரீரத்தில் அந்த 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 அமிர்தமானது உற்பத்தியாகி ஹிருதயத்தில் சேர்ந்து அது ஓஜஸ்ன்னு ஒரு சக்தியாக மாறுறது. அந்த ஹிருதயத்தில் ஓஜஸ்ன்ற சக்தி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷன் உயிரோடு நடமாட முடியும். ஹிருதயத்தில் ஓஜஸ் சக்தி போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் மனுஷன் ஜீவிக்க முடியாது, ஜீவிக்க மாட்டான். இதுக்கெல்லாம் காரணமானது அந்த பிந்துங்கிற ஸ்தானமானது அந்த சிகாஸ்தானம் இருக்கு. அந்த சிகாஸ்தானத்துக்கு உள்ளதான் இருக்கு அது. அதனால அந்த சிகாஸ்தானத்துக்குள்ள இருக்கிற பிந்துவை சம்ரட்சிக்கிறதுக்காக அங்கே இருக்கிறது எப்படி தலையில் இருக்கிற விஷயங்களை ரட்சிக்கிறதுக்காகத்தான் தலைமையில் வளருதுன்னா அதில் முக்கியமாக அந்த சிகாஸ்தானத்தில் இருக்கிறத அவசியமாக ரட்சிக்கணும். அப்படி சிகாஸ்தானத்துல இல்ல இருக்கிற அதை ரட்சிக்காம போனா அந்த பிந்து பிந்துவானது தன்னுடைய சுவாரஸ்யத்தை அதனுடைய சுவசக்தியை இழந்துடுறது. அந்த மாதிரி சுவசக்தியை இழந்ததுன்னா சரீரத்துல ஓஜஸ் குறையிறது, ஓஜஸ் குறைஞ்சதுன்னா சரீரத்துல சுத்தி குறையிறது, சரீரத்துல மொத்த சுத்தியும் குறைஞ்ச போது பிராணனே போயிடுறது. அதனால இது வைதிக சுத்தியை கொடுக்கக்கூடியதாயும் லௌகிகமான சுத்தியை கொடுக்கக்கூடியதாயும் இருப்பதனால அந்த சிகையானது ரொம்ப அவசியம் என்பதாக அதை வச்சிருந்தா. ஆனா இருந்தாலும் அதை எடுத்துட்டா என்ன, இப்ப பிராணன் போயிடுறதுன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்ற அது நம்ம ப்ராக்டிக்கலா பாக்குறத வச்சு எல்லாரும் அது சிக்கன்னா அவ்வளவு அவசியம் இல்லைன்னு நினைச்சுட்டா. ஆனா வைதிக மதத்துல வேதம் சொல்லும் போது எப்படி பிராமணனுக்கு பிரம்ம என்று சொல்லும்படியான வேதம் இல்லைன்னா அவன் பிராமணனே இல்லையோ, அதுபோல சிகைன்னு இல்லைன்னா அவன் வைதிகனே இல்லை அப்படின்னு வேதமே பிரமாணமா சொல்லியிருக்கிறதுனால வேதத்தை க்வெஸ்சன் பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வேதம் எதனால சொல்றது ஏன் சொல்றது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து தெரிஞ்சு ரசிக்கலாம். தெரிஞ்சு ரசிக்க தெரியலன்னா வேதம் சொல்றது அது அதனுடைய காரணம் தெரியலன்னாலும் அது சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபமான அப்படின்னாலே வேதம் சொல்றது அப்படியே ஏத்துக்கிறது நமக்கு நல்லதுன்ற விசுவாசமாவது கட்டாயம் அவசியம் வேணும். அந்தபடி பார்த்தோன்னா சிகை இல்லைன்னா வைதிகன் இல்லை, சிகை இல்லைன்னா சரீரத்துக்கு சுத்தி இல்லை என்ற அளவுலையாவது தெரிஞ்சுக்கணும். அது சரீரத்துக்கு எப்பேற்பட்டதான வைதிக லௌகிக யௌகிகமான சுத்திகளை கொடுக்கறதுன்றது தெரியாம போகலாம். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்போ நமக்கு அவ்வளவு பெரிய யோக சக்திகள்லாம் கிடையாது, அதை சாட்சாத்கரிக்கிற சாமர்த்தியம் இல்லைன்னாலும் இது மாதிரியான பிரமாண வச்சனங்களை கொண்டு அது வைதிகம்னு சொன்னா சிக அவசியம். இது லௌகீகத்துல இதை சொன்னா இப்போ யாருக்கும் புரியாது, பிடிக்காது, வேண்டான்னு சொல்லுவா, இந்த உபன்யாசத்தையும் கேட்கவும் மாட்டா அப்புறம். அதனால வைதிகம் ரொம்ப அவசியம், அதுக்கு சிக ரொம்ப அவசியம். அது ஆச்சாரியால் கடைபிடிச்சு காட்டுறா. அதில் சுவாமி பாஷ்யக்காரர் அந்த சிக்கையானது அது யோகாசிரமமானபடியினாலே சிக்க அவசியம் வேணும் அப்படின்ற சன்னியாசாசிரமத்துக்கு முக்கியமாகவே அதை காட்டி கொடுத்தார். இப்போ எல்லாருக்கும் பாஷ்யக்காரர்னா எப்படி இருப்பார் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினாலே சொன்னார். ஆ பாஷ்யக்காரர் வசந்ததான தேஜோமயமான திவ்யமான திருமேனியோட சாட்சாத் பகவானையே நாம் காஷாய ரூபத்திலே சன்னியாக சன்னியாசியாக அனுபவிப்பது போன்றதான வசந்த திருமேனியோடே உபவீதத்தையும் காஷாயத்தையும் சாத்திண்டு திருமணோடே திருதண்டத்தேந்திக் கொண்டு சகலோகங்களுடைய பாக்கியமெல்லாம் திரண்டு வந்து ஒரு உருவானார் போலே கம்பீரமான சேவையோடே ஸ்ரீபாஷ்யக்காரர் உத்தமமான சிகையோடே அவர் யதிகளுக்கெல்லாம் ராஜாவாய் இருந்து கொண்டு திருதண்ட சன்னியாசியாய் உபவீதினமோன்றவந்தம் திரிஜகத்புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணும் பதிவ்யதீனாம். ஆஹ, ஜகத்திலேயே வைஷ்ணவாள் வசந்தவா, வைஷ்ணவாளியும் சன்னியாசி வசந்தவா, சன்னியாசிகள் எல்லாரை காட்டிலும் நம்ம யதிராஜர் வசந்தவன். அதனால இதற்கு மேற்பட்டதான ஒரு உருவத்தை ஒரு சேவையை இந்த பிரபஞ்சத்திலே நிச்சயமாக பெருமாள் நமக்கு கொடுக்க முடியாதான அப்படின்னாலே ஸ்ரீபாஷ்யக்காரருடையதான உத்தமமான சன்னியாசியான சேவை இருக்கேன். அப்படி சரணாகத சம்பிரதாயத்துக்கெல்லாம் தலைவராக இருந்து கொண்டு அவர் நமக்கு அளித்ததான அவருடைய திவ்ய சேவை அந்த திருமேனி தியானம் ரொம்ப வசந்தது என்று இந்த ஸ்லோகத்தினாலே ஸ்ரீ சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்தார். இந்த பாஷ்யக்காரருடையதான திருமேனி எப்படி இருந்தது என்றத பின்னால் எல்லாரும் இழக்கக்கூடாது என்பதற்காக பாஷ்யக்காரரே தானான திருமேனியாக சிஷ்யாளுக்கு ஸ்ரீபெரும்போதூரிலே அனுகிரகிச்சு கொடுத்துருக்கார். பாஷ்யக்காரர் திருநாட்டுக்கு எழுந்தள்ள உடனேவே நாலு சிஷ்யர்கள் நாலு பக்கங்களிலும் புறப்பட்டு போய் உடனே பிரதிஷ்ட பண்ணி வச்சா. அது திருக்குறுகை பிரான் பிள்ளான் பாஷ்யக்காரருடையதான அவருடைய திருமேனிய தானான திருமேனின்னு சொல்லுவான், தானான திருமேனியை ஸ்ரீரங்கத்துல பிரதிஷ்ட பண்ணி வச்சார். முதலையாண்டான் எழுந்தருளி ஸ்ரீபெரும்போதூரிலே பாஷ்யக்காரர் உகந்த திருமேனி என்று சொல்லும்படியாக அப்படியே பாஷ்யக்காரரை போலவே அத்தியுதமா பாஷ்யக்காரர் தானே ஆலிங்கனம் பண்ணி கொண்டு தம்முடையதான அத்தனை ஒரு அவதாரத்தினுடைய விசேஷத்தை எல்லாம் அந்த திவ்ய திருமேனியிலே தான் அதை அப்படியே கொடுத்துட்டு அப்புறம் ஒரே வாரத்திலே திருநாட்டு கோயிலினார்னு சொல்லுவா. அப்படி பாஷ்யக்காரர் மிகவும் உகந்து தானே சாட்சாத் என்று சொல்லும்படியாக ஆதரிச்ச திருமேனிய முதலையாண்டான் ஸ்ரீபெரும்போதூர்ல பிரதிஷ்ட பண்ணினார். கிடாம்பி ஆச்சான் பாஷ்யக்காரர் அருகிலேயே இருந்து எப்பவும் அந்த திருமேனிய அப்படி திருவடி முதல் திருமுடி வரை அருகே இருகே இருந்து திருமேனிக்கு அவ்வளவு பரிவராக இருந்து அவரை திருமேனியை ரட்சிச்ச ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீவாஷிகாரர் அப்படி ரட்சிச்சு கிடாம்பி ஆச்சான் பரமதார்த்திகரவரதன் என்று சொல்லும்படியான வடப்பள்ளி ஆச்சான் ரகசிய சிம்மாதனாதிபதி என்னும் ஸ்ரீவாஷ்ய சிம்மாதனாதிபதி என்னும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய பெருமையெல்லாம் பாஷ்யகாரனாலே அனுகிரகிக்கப்பட்ட அந்த வேதாந்த உதயனர் என்று பாஷ்யகாரர் கொண்டாடின கிடாம்பி ஆச்சான் அவர் பாஷ்யகாரருடைய அத்தனை சிஷ்யர்களிலையும் ரொம்ப பிரதான சிஷ்யரானபடினாலே அது எப்படி பிரதான சிஷ்யர்னு அப்புறம் இன்னொரு நாள் சொல்கிறேன். அப்பேற்பட்ட பிரதான சிஷ்யரானபடினாலே அவருக்கு இந்த பாஷ்யகாரர் தான் இந்த பாரத தேசத்துக்கே புதுசாக காட்டி கொடுத்து மறைஞ்சு கிடந்த அந்த செல்வப்புள்ள சம்பத்குமாரன லோகத்திலே திருநாராயணபுரத்திலே அப்படி பிரதிஷ்ட பண்ணி தான் அவரை அவ்வளவு ஆசைப்பட்டதுனாலே அந்த ஊர்ல பாஷ்யகாரர் திருமேனியை பிரதிஷ்ட பண்ணணும்னு ரொம்ப ஆசையா போய் திருநாராயணபுரத்திலே ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருமேனியை பிரதிஷ்ட பண்ணி கொடுத்தார். அதே போல பாஷ்யக்காரருடைய பிரிய பாகினேயர்னு ரொம்ப பிடிச்ச மருமான்னு சொல்லும்படியான நடாதுராழ்வான் அவர் ஒரு ஸ்ரீபாஷ சிம்மாசனாதிபதி. அந்த ஸ்ரீபாஷ சிம்மாசனாதிபதியானவர் காஞ்சிபுரத்திலே சென்று பாஷ்யக்காரர் இங்கதான் அவதரிச்சார். அதனாலே அவதாரக்ஷ இங்கத்தான் அவர் யதிராஜர் ஆனார் என்ற அப்படினாலே இங்கத்தான் அவர் வித்யெல்லாம் அபியதிச்சார் என்று இங்கத்தான் பெருமாளுக்கு அவர் விசேஷமாக தீர்த்த கைங்கறி எல்லாம் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதுனாலே எங்கள் ஸ்ரீ காஞ்சிபுரம் தான் பாஷ்யக்காரருக்கு ஆதியில ஸ்ரீபெரும்பூதூரில் அவதரிச்சிருந்தாலும் அவர் எல்லாம் காஞ்சிபுரத்தில் தான் வளர்ந்து அவர் யதிராஜராய் அந்த நம்ம இவர் நம் பெரிய நம்பிகளிடத்திலே காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி ஒரு பெரிய ஆச்சாரியனார வரைக்கும் அவர் காஞ்சிபுரத்தில் இருந்ததுனால காஞ்சிபுரம் தான் முக்கிய க்ஷேத்திரம் என்பதனாலே ஸ்ரீ காஞ்சியிலே நடாதுரு ஆழ்வான் பிரதிஷ்டை பண்ணி வச்சார். ஆக இப்படி ஸ்ரீபெரும்பூதூரிலே தான் உகந்த திருமேனி சொல்லுவா. அந்த ஸ்ரீ ஸ்ரீரங்கத்தில் சொல்லச்சே தானே ஆன திருமேனின்னு சொல்லுவா. அது தமருகந்த திருமேனின்னு பாஷ்யகாரருடைய சிஷ்யர்கள் ஆங்காங்கே அவா உகந்து சாட்சாத் சிஷ்யர்கள் அதான் கவனிக்கணும். பாஷ்யகாரருடைய சாட்சாத் சிஷ்யர்கள் அவா பிரதிஷ்ட பண்ணி வச்சதான திருமேனிகள் ஸ்ரீ காஞ்சிபுரத்திலையும் மேல்கோட்டையிலையும் சேவிக்கிறோம். எப்படி பாஷ்யக்காரருடையதான அச்சா விக்கிரகத்தை சேவிச்சு பாஷ்யக்காரர் எப்படி எழுந்திருந்தார் என்றதை தியானிக்கிறது என்பது விசேஷம் என்பதை காட்டி கொடுக்கறது இந்த ஸ்லோகம். அது அதுல திருமண் எப்படி இருந்தது அப்படின்னு வரைச்சே பாஷ்யக்காரருடைய திருமேனி பொதுவாகவே காலப்போக்குல திருமண்ல வித்தியாசம் ஏற்பட்டு திருமண் மாறி போய் இதெல்லாம் நடந்திருக்கு. பாஷ்யக்காரர் எப்படி என்ன திருமண் சாத்திருந்தாரோ அந்த திருமணை ஸ்தாபிச்சு கொடுக்கறதுக்காகத்தான் திருமண் இட்டுக்கிறதுன்றது வைஷ்ணவ தர்மம் மாத்திரம் வைஷ்ணவ தர்மத்திலேயே ஒசந்த வைஷ்ணவ தர்மம்னு அதை சுவாமி தேசம் சச்சரித்திர கஷையில் நூற்றுக்கணக்கான பிரமாணங்களை காட்டி நிரூபித்து கொடுத்தார். அவர் திருமண் இட்டுக்கிறத நிரூபித்து திருமண் தான் வைஷ்ணவ லக்ஷணத்திலேயே முக்கியமான லக்ஷணம்னு நிரூபித்து கொடுத்த ஒரே ஆச்சாரியன் வாத பிரதிவாதங்களோடே நிரூபித்து கொடுத்த ஒரே ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் தானே ஒழிய வேற ஒரு ஆச்சாரியால் கிடையவே கிடையாது. அப்படி திருமண ஸ்தாபிச்சு கொடுத்தவர் அதுவும் பாஷ்யகாரருடையதான திருமண ஸ்தாபிச்சு கொடுக்கணும்னு அப்படி கிரந்தம் எழுதினவர் பாஷ்யகாரர் திருமணத்தானே சாதிச்சு தானும் சாத்தின்னு இருப்பார். அந்த திருமண் எப்படி சாத்திருந்தார் என்றத சுவாமி தேசிகன் சாத்தின்ற திருமேனி எதுன்றத சுவாமி தேசிகனே தானே உகந்தருளினதான தானே கூட இருந்து சிருஷ்டி பண்ணதான விக்கிரகத்தை இன்னைக்கும் திருவந்திபுரத்துல சேவிக்கிறோம். அதுல போக அழகா வடகல திருமண் தான் சாத்தின் இருப்பார் தேசிகன். அதனால தேசிகன் சாத்தின்றது தான் திருமண், பாஷ்யக்காரர் சாத்தின்றது தான் தேசிகன் சாத்திப்பார், பாஷ்யக்காரன் ஆள வந்தார் நம்ம ஆழ்வார் ஆதிமுனிகள் சாத்தின்றது தான் அவர் சாத்திப்பார். அப்பேற்பட்டதான திருமண் தான் பிராமாணிக்கம். அந்த திருமண் பிரமாணம் தான் அப்படிங்கிறத உலகத்துல இந்த குறுக்க பூசுறவா அப்புறம் சாந்து பூசிக்கிறவா கருப்பு பூசிக்கிறவா எல்லாரும் பின்னால வந்து அது எழப்பமா ஏதாவது சொல்லி புஸ்தகம் எழுதி எதையாவது நிலையான எதையாவது ஸ்தாபிச்சிட போறாளேன்னு யாரும் கிட்ட வர முடியாதபடிக்கு தேசிகன் தான் திருமண ஸ்தாபிச்சு கொடுத்தவர். அந்த திருமணம் தான் பாஷ்யக்காரரும் அதில் அவர் தான் பாஷ்யக்கார திருமணம் தான் அது. அந்த இன்னைக்கு உலகம் பாரத தேசம் பூராவுமே திருமண் இட்டுக்கிறவாளுக்கு தான் பெருமை அதிகம். எப்படி குறுக்க பூசிக்கிறவாளுக்கு பெருமை இருக்கோ அதே போல அதை காட்டிலும் திருமண் இட்டுக்கிறவாளுக்கு தான் பெருமை அதிகம். எப்படின்னா அதை பார்க்கலாம் பொதுவாகவே எங்க போனாலும் பாரதத்தில் திருமண் இட்டுக்கிறவாளை கௌரவிக்கிறதுன்றது பொதுவாக தமிழ்நாட்டில் இப்போ இங்கே ஒரு மாதிரியான ஒரு அரசியல் இந்த ஒரு மாதிரியான நாத்திகம் வந்துருத்தோ அதனால திருமணுக்கு அவ்வளோ கௌரவம் காட்டுற பொதுஜனங்கள் குறவதானே ஒழிய பாரத வடதேசம் பூரா எங்கேயும் திருமணுக்கு மதிப்பு இருக்குது. அந்த திருமண் மதிக்க தகுந்ததுன்னு அந்த வைஷ்ணவ லக்ஷணத்தை நிலநாட்டி கொடுத்தவ தேசிகன் மாத்திரம்தான். கேட்டா விபூதி பூஷர்வா வந்து திருமணிடர்வாளை மதிப்பா, திருமணிடர்வா தான் விபூதி பூஷர்வால கௌரவமா நினைக்க மாட்டாளே ஒழிய திருமணிடர்வாள விபூதி பூஷர்வா எல்லாருமே கௌரவமா தான் நினைப்பா. அவ்வளவு கௌரவத்தை ஸ்தாபிச்சு கொடுத்தவர் சுவாமி தேசிகன் தான். அதனால அப்பேற்பட்டதான ஸ்தாபனம் பண்ண தேசிகன் இட்டுண்ட திருமன் பாஷ்யகார் திருமணானபடினால பாஷ்யகார் என்ன திருமன் சாத்திட்டு இருந்தார் அப்படின்றத விசாரம் பண்ணிச்சு. இந்த காலத்துல இருக்கிற எத்தனையோ அபிலாஷிகளுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பேசுவா. ஆனா அதுக்காக இதுல ரொம்ப வித்தியாசப்பட்டுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா திருமண் அப்படிங்கிறது அந்த நாடி சுத்திக்காக அது பெருமாளுடைய திருவடியை தியானிச்சுண்டு பெருமாள் எழுந்தருளி இருப்பதாக அதை நினைச்சு நம்மளுடைய சரீரத்தை சுத்தி பண்ணிக்கிறதுக்கும் ஆத்மாவை சுத்தி பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு தெய்வீக சாநித்தியம் ஏற்படுத்துறதுக்காகவும் பகவானே நம்முடைய சரீரத்திலே தாயாரோடு 12 பெருமாள் எழுதியிருக்கார் அப்படின்றது எப்பவும் நாம் அதை நினைச்சுண்டு பகவத் தியானத்தோட பகவான் உணர்ந்துட்டே இருக்கிறதுக்காகவும் ஏற்பட்டதானே ஒழியோ அதில் ஏதோ ஒரு சின்ன அளவிலே கொஞ்சம் கீழே கூட கொஞ்சம் திரும்பிட்டுருக்கிறான்றதுனாலே அது வித்தியாசப்படுத்திண்டு அது விரோதிச்சுக்கிறதுக்கெல்லாம் அது ஒரு அம்சமே கிடையாது. அது அந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் தப்பு. அது தத்துவம் என்ன, அதில் வேண்டியதான பகவத் தியானம் என்ன, அவர் வைஷ்ணவத்துவம் படிக்கிற சுத்தி என்ன, வைஷ்ணவால்ன்ற பெருமை என்ன, அதெல்லாம் தான் அதில் அவசியமாக கவனிக்க வேண்டியதே ஒழியோ ஏதோ ஒரு சின்னதாக கொஞ்சோன்னு நெற்றியில் அவளும் சேர்ந்து விட்டுக்கிறா அப்படின்றதுனாலே வேறுபடுத்தி பார்க்கறதுன்றது நியாயம் இல்லை. பிரபத்தி சாஸ்திரத்தை விரோதிச்சு பிரபத்தியே கிடையாதுன்னு சொல்றது ஆத்ம வஞ்சனையினான் அப்படினாலே அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை விரோதிச்சு பேசுறது தான் கண்டிக்க தகுந்ததே ஒழிய திருமண் என்றது ஒரு விஷயம் அது வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கு உண்டான அம்சமே கிடையாது. ஆனால் பிரபத்தி சாஸ்திரத்தினுடையதான உண்மையும் அதுதான் ஜீவனை ரட்சிக்கும் என்றதான இந்த சித்தாந்தமும் பாஷ்யகார சித்தாந்தமான அப்படினாலே அந்த பாஷ்யகார சித்தாந்தத்தை அனுசரிச்சு சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது பாஷ்ய வைஷ்ணவ லக்ஷணம் விஷ்ணு பக்தி மாத்திரம் இருந்தா போறோம். அது ஒன்னே பெரிய தேஜஸ், அது அக்னி மாதிரி. அது அது சின்ன அளவுல இருந்தாலும் பெரிய அளவுல இருந்தாலும் எப்படி சின்ன அக்னியே வந்து சின்ன அக்னி தான் சொல்லிட்டு அதில் கொண்டு போய் வேஷ்டியை கொண்டு போய் காட்ட முடியுமா? 10 ரூபாதா. பெரிய அக்னியா இருந்தா அதுகிட்ட போக முடியுமா? அதனால சின்ன அக்னியோ பெரிய அக்னியோ தேஜஸ், அது போல விஷ்ணு பக்தின்றது பெரிய தேஜஸ். அப்ப ஏற்பட்டதான தேஜஸ் இருக்கிறவா எல்லாரும் அவசியம் எல்லாரும் ஒத்துமையாத்தான் இருக்கணும். அதுல விரோதம் பாக்குறது நரக்க ஹேதுவா கூட ஆகி போறது. ஏன்னா அதனால விஷ்ணு பக்தியா விஷ்ணு பக்தால துவேஷிக்கிறது நரக ஹேதுவானபடியினாலே ரொம்ப ஜாகிரதையாக பாகவத அவசாரப்படாம நடந்துக்கணும் அப்படின்றத சுவாமி தேசிகன் பலகாலம் அதை எடுத்து காட்டுறார். அதனால பாஷ்யக்காரருடையதான சித்தாந்த பிரகாரம் வைஷ்ணவ சந்நியாசம் வசந்ததான அப்படினாலே அந்த வைஷ்ணவ சன்னியாசிகளிலேயே பாஷ்யக்காரர் வசந்ததான அப்படினாலே ஸ்ரீபாஷ்யக்காரருடையதான திவ்ய திருமேனி வைபவத்தை நாம் இதோட இன்னைக்கு இதை அனுசந்தானம் பண்ணின்னு முடிச்சுக்கிறோம். உபவீதி நமோத்வ புன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம்யதீனாம். இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு ஏதோ விஷயம் கொஞ்சம் நாழி ஆயிடுத்து, நான் கவனி கடிகாரத்தை கவனிக்காம சொல்லிவிட்டேன்.
ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், இந்த 2 வாரமா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா சாத்தியாச்சு. நீங்க அரியன் பாக்கியம் எங்களுக்கு அப்படியே தள்ள அடிச்ச மாதிரி ஒன்னொன்னுத்தையும் விஷயம் சொல்லியாச்சு அரியன். ரொம்ப இது மேல் கொண்டு பாக்கலாம்.
அடுத்த வாரம் பாக்கலாம்
அடியன் பாக்கியம்.